السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، صلوات الله وسلامه عليه وعلى آله وأزواجه وذريته وأصحابه من المهاجرين والأنصار ومن تبعهم ومن والاهم واقتفى أثرهم وسلك سبيلهم إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الله بنديار هلي أنقلكم النال الله بي உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவருடைய தூதர் மீதும் தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். இன்றைய நமது கல்வி வகுப்பின் தலைப்பு அல் மசாயிலுல் ஜாஹிலியா அல்லதி காலஃப ஃபீஹா رسول الله صلى الله عليه وسلم أهل الجاهلية அறியாமை கால பழக்க வழக்கங்கள், அறியாமை கால சடங்கு சம்பிரதாயங்கள், அறியாமை கால கொள்கை கோட்பாடுகள். அல்லாஹுவின் தூதர் صلى الله عليه وسلم இவை அனைத்திற்கும் முரண்பட்டு செயல்பட்டார்கள். அறியாமை கால மக்களின் இவை அனைத்திற்கும், அறியாமை கால மக்களின் பழக்க வழக்கங்கள், அவர்களின் சடங்கு சம்பிரதாயங்கள், அவர்களின் கொள்கை கோட்பாடுகள், இவை அனைத்திற்கும் முரண்பட்டு மாறுபட்டு நேரிய இறை வணக்கம் மிகுந்த நேரிய சலாத்து முஸ்தகீம் இபாதத் சடங்குகள் இல்லாமல் இறை வணக்கமிக்க பரிசுத்தமான தஹாரா அசுத்தமில்லாத பரிசுத்தமான கொள்கைகளை, பழக்க வழக்கங்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள். இன்றைய நமது இந்த கல்வி வகுப்பிலே இது போன்ற பல செய்திகளையும் பல தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஆராய்ந்து பார்த்தபோது மார்க்க அறிஞர்களின் அந்த ஆய்வின்படி எத்தனை விஷயங்களுக்கு இப்படி மாறுபட்டு நடந்திருக்கிறார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுருக்கமாக தொகுத்த இந்த நூலை அடுத்து வந்த மார்க்க அறிஞர்கள் அதற்கு ஆதாரங்களையும் விளக்க உரைகளையும் எழுதி விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முதலாவது செய்தி அல் மஸ்அலத்துல் ஊலா. அறியாமை கால மக்களிடத்திலே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது, அதாவது நல்லவர்களை இறைநேசர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில், புரிந்து கொள்ளுங்கள், நல்லவர்களை இறைநேசர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்விற்கு செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளை அந்த இறைநேசர்களுக்கு செய்தார்கள். அதன் மூலம் அவர்கள் எதிர்பார்த்தது நாடியது என்ன? இந்த இறைநேசர்கள் தங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்விற்கு செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளில் சிலவற்றையோ அல்லது அனைத்தையுமோ இந்த இறைநேசர்களுக்கு செய்வதன் மூலம் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆகவேதான் இறந்துவிட்ட நல்லவர்களை அல்லது இறந்துவிட்ட பெரியோர்களை சிலைகளாகவோ அல்லது உருவங்களாகவோ வரைந்தோ செதுக்கியோ அல்லது அவர்களுடைய புதைக்கப்பட்ட அந்த கபர்களை புனிதப்படுத்தினார்கள். அங்கு சென்று சுஜூத் அல்லது இஃத்திகாஃப், அங்கே தங்கியிருத்தல் அல்லது அவற்றை தொட்டு முத்தமிடுதல், அவற்றை சுற்றி வலம் வருதல் போன்ற வழிபாடுகளை அங்கே செய்தார்கள். அந்த இறைநேசர்களுக்கு நல்லவர்களுக்கு செய்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? அல்லாஹ்விடத்திலே நமக்கு இவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது நபிக்கு கட்டளையிட்டான், இந்த அறியாமை கால மக்களின் இந்த பழக்கத்தை அடியோடு வேறறுத்து விடுவீராக. அப்படி அல்ல, நீங்கள் எனது பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் என்னை வணங்க வேண்டுமே தவிர என் அடியார்களை வணங்குவதால் எனது பொருத்தம் உங்களுக்கு கிடைக்காது, அவர்கள் என்னிடத்தில் பரிந்துரையும் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெளிவுபடுத்தினான். சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தின் 2வது 3வது வசனங்களையும் சூரா யூனுசுடைய 18வது வசனங்களையும் நீங்கள் படித்தால் இந்த செய்தி தெளிவாக தெரிய வரும். சூரா அஸ்-ஸுமரிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னா அன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக் ஃபஅபுதில்லாஹ முக்லிஸல் லஹுத்தீன் அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் வல்லதீன தக்கவு மின் தூனிஹி அவுலியா. ما نعبدهم الا ليقربونا الى الله زلفى ان الله يحكم بينهم فيما هم فيه يختلفون. நபியே, சத்தியத்தோடு இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். ஆகவே வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ்விற்கே தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வை வணங்குவீராக. அறிந்து கொள்ளுங்கள், சுத்தமான வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அதாவது வணக்க வழிபாட்டில் பிறர் கூட்டாக்கப்பட்டு விட்டால் அது அசுத்தமாகி விடுகிறது, அதை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. யார் அல்லாஹுவை தவிர தங்களுக்கு பல நேசர்களை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இறைநேசர்களை நாங்கள் வணங்குவதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பதற்குத்தான். இவர்கள் இரணம் அளிக்கிறார்கள், இவர்கள் தான் படைத்தார்கள், இவர்கள் தான் பரிபாலிக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அல்ல. இவர்களை கண்ணியப்படுத்துவது கொண்டு இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைத்து விடுவார்கள், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் சொர்க்கம் சென்றடையலாம் என்ற எண்ணத்தில் தான் செய்கிறோமே தவிர வேறு எண்ணத்தில் அல்ல. நபியை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இவர்கள் முரண்படும் இந்த விஷயத்திலே மறுமையில் தீர்ப்பளித்தே தீருவான். மேலும் அல்லாஹ் சூரா யூனுஸிலே குறிப்பிடுகிறான், தங்களுக்கு நட்டமோ லாபமோ அளிக்காத அந்த படைப்புகளைத்தான் இவர்கள் வணங்குகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவை. வயகூலூன ஹாவுலாயி ஷுஃபஆவுனா இந்தல்லா, நீங்கள் இந்த முதல் செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். என்ன புரிய வரும்? இன்றைய காலத்திலே கபர்களை வணங்கக்கூடிய மக்கள், தர்காக்களுக்கு சென்று பூஜைகள் செய்யக்கூடிய மக்கள், நீண்ட விவரங்கள், அங்கு சென்று ஏத்துக்காக இருக்கிறார்கள், மொட்டையடிக்கிறார்கள், நேர்ச்சிகளை நிறைவேற்றுகிறார்கள், எழுத்துக்காசு இருக்கிறார்கள். வியாழக்கிழமைகளிலே சென்று அங்கே இரவு தங்குகிறார்கள். அந்த கபரை சுற்றி வருகிறார்கள். அங்கு முத்தமிடுகிறார்கள். அங்குள்ள பூக்களை, அங்குள்ள பொருட்களை பரக்கத்தென்று எடுத்து அதை சாப்பிடுகிறார்கள். அதன் மூலமாக நோய் நீங்கும் என்று நம்புகிறார்கள், குழந்தை பிறக்கும் என்று நம்புகிறார்கள். அந்த கபருடைய இடத்திற்கு ரவுதா என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீட்டுக்கும் மிம்பருக்கும் உள்ள இடைவெளியில் உள்ள இடத்திற்கு ரவுதா என்று சொல்லப்படும் அல்லவா, அதுபோன்று அந்த கபர்களுடைய இடத்திற்கு ரவுதா என்று சொல்கிறார்கள். ரவுதா திறக்கப்படும் நேரம் என்று சொல்கிறார்கள். அங்குள்ள தூண்களை முத்தமிடுகிறார்கள். இப்படி நீங்கள் பார்த்தால் இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் அவர்களிடத்திலே ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன, நாங்கள் இவர்களை ரப் இறைவன் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்விற்கு நெருக்கமான நல்லடியார்களுக்கு இப்படியெல்லாம் மரியாதை செய்தால் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான் அல்லவா, நாளை மறுமையில் இவர்கள் நம்மிடத்தில் சிபாரிசு செய்வார்கள் அல்லவா, நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் இவர்களுக்கு நாம் பரிந்துரை செய்வதால், இவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதால் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட்டுவிடும், நம்முடைய வாழ்க்கை பாவங்களால் நிறைந்திருக்கிறது, நாம் நேரடியாக அல்லாஹ்வை நெருங்க முடியாது இந்த சிபாரிசுதாரர்கள் இல்லாமல் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆகவேதான் இந்த கபருடைய வணக்க வழிபாடுகள், கபருடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அறியாமை கால மக்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய செயலாகும். இந்த ரெண்டை நாம் ஒப்பிட்டு புரிய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை கொண்டு வந்த போது அறியாமை கால மக்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பழக்க வழக்கங்கள் உடைய மக்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை இவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாலும், ரப்பை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள். இவர்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள், அல்லாஹ் வானத்திற்கு மேலே இருக்கிறான் என்பதையும் சொன்னார்கள். எல்லா ஈமானுடைய விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மறுத்தது எது, இபாதத்தை அல்லாஹ்விற்கு மட்டும் செய்வதா அல்லது அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கும் செய்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தேடுவதா? இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுபட்டு எதுவரை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மறுத்து அல்லாஹ்விற்கு மட்டும் பரிசுத்தமாக நீங்கள் ஆக்க மாட்டீர்களோ, நீங்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக முடியாது. இந்த செய்தி புரிகிறதா, விளங்கியதா? இது முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைய காலத்தில் ரொம்ப மக்களுக்கு புரிவதில்லை. என்ன புரிவதில்லை, தர்கா வழிபாடு செய்பவர்களையும் முஸ்லீம் என்று எண்ணுகிறார்கள். எப்படி அது வருது, குறிப்பா இப்ப நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, இப்ப இந்த தர்கா வழிபாடு இப்ப குறிப்பிட்ட இந்த விஷயத்தை ஒன்னு ஒன்னா வரும் பொழுது, இப்ப இந்த போய் முத்தம் கொஞ்சது, சுஜூது பண்றது, இப்ப இந்த மாதிரி செயல்கள் செய்து கொண்டு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வைத்துக் கொண்டு பள்ளிக்கும் தொலை வரக்கூடிய மக்களை பார்த்து, இப்ப பொதுவான முஸ்லிம்களுடைய கருத்து என்ன, அவர்களும் முஸ்லிம்கள், எனவே தங்களுடைய பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு மனம் முடித்துக் கொடுப்பார்கள், அவர்களுடைய பெண் பிள்ளைகளை இவர்களும் எடுப்பார்கள். புரிகிறதா? நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போது மக்கள் இப்படி இந்த கபருவாதிகளோடு நடந்து கொள்கிற இந்த உறவு முறை சரியானதா தவறா என்று? தவறு. நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்க முடியாது, அவர்களுடைய குடும்பத்தில் நாம் பெண் எடுக்க முடியாது, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அறுத்த பிராணிகளை சாப்பிடுவது கூட நமக்கு கூடாது. ஏனென்றால் அவர்கள் முஷ்ரிக்குகள். இப்ப நீங்க கேட்கலாம், இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களே, பள்ளிக்கு வந்து தொழுகிறாங்களேன்னு சொல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் ஹஜ்ஜி செய்யவில்லையா? ஹஜ்ஜி செய்தார்களா இல்லையா? ஹஜ்ஜி செய்தார்கள், தவாஃபு செய்தார்கள், மினாவிற்கு வந்தார்கள், அரபாவிற்கு வந்தார்கள், அல்லாஹ்விற்கு செய்தார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கும் செய்த காரணத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷிரிக்குகள் என்றே கருதினார்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்க மறுத்தாம இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்கிறார்களே, ஏன் முஸ்லீம் ஆக மாட்டாங்களா இவங்க? அந்த அறியாமை கால முஷிரிக்குகள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்டால் இந்த சிலை வழிபாடுகளையும் முன்னோர் வழிபாடுகளையும் இறைநேசர் வழிபாடுகளையும் மறுத்தாக வேண்டும், வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் இந்த கலிமாவிலே இருக்கிறது என்று புரிந்த காரணத்தால் இந்த கலிமாவை சொல்ல மறுத்தார்கள். இவர்களோ இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை புரியவே இல்லை. சம்பிரதாயமாக சடங்குகளாக இந்த கலிமாவை இவர்கள் பெற்றுக் கொண்டதால் இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை இவர்கள் தெரியவில்லை. அர்த்தம் தெரியாமல் இதை சொல்லிக் கொண்டு இந்த இணை வைக்கிற செயல்களையும் சேர்த்து செய்து கொண்டிருப்பதால் இந்த கலிமா இவர்களுக்கு எந்த பயனையும் தராது. எதுவரை இந்த கலிமாவின் தாத்பரியத்தை புரிந்து அந்த ஷிர்கான வழிபாடுகளை இவர்கள் நிராகரித்து விட்டு அதிலிருந்து வெளியேறி பரிசுத்தமான தௌஹீதுக்கு வருகிறார்களோ? சொல்லுங்க. சொல்லுங்க.
அவங்கள்ட்ட உள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். அப்ப அப்ப முழுசா நம்ம வந்து காஃபிர் சொல்லி ஒதுக்குறத இது பண்றதை விட அவர்கள்ட்ட அதை அப்படி சொல்லாம, ஏன்னா வந்து அவங்க சொல்லிருக்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்கள்ட்டையும் சொல்லணும் நீங்க காப்பீர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வரப்போறது கிடையாது. அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்றது மூலமாக அவர்கள் திருந்துவார்கள் தானே.
இது ஒரு சின்ன ரெண்டு கேட்டுக்கிறேன், காப்பீருக்கு முஷ்ரிக்கு கொஞ்சம்
சகோதரர் கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் குர்ஆனை ஏற்கவில்லை, நபியை நபியாக ஏற்கவில்லை, இவர்கள் குர்ஆனை ஏற்றிருக்கிறார்களே, நபியை ஏற்றிருக்கிறார்களே, இவர்களை எப்படி நாம் முஷ்ரிக் என்று சொல்ல முடியும் அல்லது காஃபிர் என்று சொல்ல முடியும்? நாமும் அவர்களோடும் பழகினால் தானே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். அப்படிதானே கேட்கறீங்க. நாம் முந்தி கூறிய விஷயத்திலேயே இதற்கு பதில் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் ஏன் கூற மறுத்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறினால் வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்ய முடியாது. அதுபோன்றுதான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டால் இந்த வழிபாடுகளை செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டால் இந்த இணை வழிபாடுகளை எல்லாம் நிராகரித்தாக வேண்டும். ஆகவேதான் குர்ஆனை மறுத்தார்கள், ஆகவேதான் நபியை மறுத்தார்கள். இங்கே இந்த மக்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறினாலும் குர்ஆனில் சொல்லப்பட்ட அத்தனை ஏகத்துவ இறை வழிபாடுகளையும் நிராகரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டாலும் நபி செய்த அத்தனை இறை பணிகளையும் ஏகத்துவ பணிகளையும் நிராகரிக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு இவர்கள் நிராகரிக்கிறார்கள். எனவே இவர்கள் ஏற்றுக்கொண்டது இவர்களுக்கு எப்பலனையும் கொடுக்காது. ஒன்று. இரண்டாவது என்ன, இவர்களிடத்தில் நாம் பழகி இவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை முஷிரிக்குகள் இல்லை அல்லது காஃபிர்கள் இல்லை என்று கூறலாமா என்றால் முடியாது. ஏன் என்று சொன்னால், நாம் மூமின்கள் என்றால், நாம் மூமின்கள் என்றால் ஷிர்க் செய்பவர்களை முஷிரிக்குகள் என்று இனம் கண்டாக வேண்டும். அந்த செயலை செய்பவர்களை இந்த செயலை செய்தால் நீ முஷ்ரிக்காகி விடுவாய் என்று உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் அதை ஷிர்க் என்று கூறாத வரை நீங்கள் செய்கிற இந்த தூய இறை வழிபாட்டை தௌஹீத் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய மறுகட்டளை. அதனால் அவர்களை முஷ்ரிக் இல்லை என்று நாம் சொல்லாமல் தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு கூடாது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், காஃபிர்களே நீங்கள் வணங்குகிற வழிபாட்டை நான் வணங்க மாட்டேன், நீங்கள் வணங்குகிறவற்றை நான் வணங்க மாட்டேன். அந்த சூராவில் பார்த்தால் இந்த மொத்த தௌஹீத் அங்கே சொல்லப்படுகிறது. சரி, இப்ப இவர்களை முஷ்ரிக் என்று சொன்னால், காஃபிர் என்று சொன்னால் இவர்கள் ஓடி விடுவார்களே, நம்மை நெருங்க மாட்டார்களே என்றால், அவர்களை அவர்கள் விரும்புகிற விதத்தில் திருப்திப்படுத்தி நெருக்கமாக்க வேண்டிய கடமை அல்லாஹ் நம் மீது விதிக்கவில்லை. சத்தியத்தில் பொய்யிலிருந்து சத்தியம் தெளிவாகிவிட்டது, உமக்கு ஏவப்பட்டதை நீ தெளிவாக எடுத்துச் சொல்வீராக. அப்ப எதுவரை அந்த தர்கா வழிபாடுகளையும் அது சார்ந்த சடங்குகளையும் இணை வைத்தல், இது ஒரு ஷிர்கான செயல், இதை செய்பவன் நிரந்தர நரகத்திலே தள்ளிவிடுவான், நீ அப்துல் ரஹ்மான் அப்துல்லாவாக இருந்தாலும் இதை செய்தால் உன்னிடத்திலே நான் உறவு வைத்துக் கொள்ள முடியாது, உன்னிடத்திலே நான் பழக முடியாது, நீ முஷ்ரிக் என்று அவர்களுக்கு நீங்கள் பகிரங்கப்படுத்தி சொல்லாதவரை அவர்கள் தௌஹீதின் பக்கம் வரவே மாட்டார்கள். அப்படி அவர்களை நீங்கள் நெருக்கமாக்கி பிறகு சொல்லலாம் பிறகு சொல்லலாம் என்று சொன்னால், இன்று நடக்கிற தப்லீக் ஜமாத்துடைய வேலையை போன்றுதான் உங்களுடைய வேலை இருக்கும். சொல்லுங்க.
அதாவது செய்யக்கூடிய வேலைகள் வந்து சிற்கான வேலைகள் அப்படிங்கறத சொல்றோம்.
இதுல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு மக்கள் அறியாமையால் செய்கிற மக்கள், இன்னொரு மக்கள் அறிந்து கொண்டு புரோகிதமாக எப்படி கிறிஸ்துவர்களுடைய பாதிரிகள் யூதர்களுடைய பாதிரிகள் மக்களை வழிகெடுப்பது போன்று மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்காவின் பூசாரிகள். இப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த வாதம் எல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் நேரடியாக இந்த தர்காவின் வழிபாடுகளை ஆதரித்துக் கொண்டு அந்த சடங்கு சம்பிரதாயங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்களே அந்த சாபுமார்கள் என்றோ அல்லது மற்ற பெயர்களிலோ, அவர்களுக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய செய்திகள். பாமர மக்களை பொதுமக்களை பொறுத்தவரை இது ஷிர்க் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற பாமர மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை முழுமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதாரம் விளக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அதை நிராகரித்தால் அவர்களும் அந்த முஷ்ரிக் என்ற பட்டியலிலே வருவார்கள். சரியா? இப்ப சகோதரர் அவங்க கேட்டாங்க, முஷ்ரிக் காஃபிர் இந்த இருவருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன என்று. இப்ப காஃபிர் என்ற சொல் பொதுவான சொல், முஷ்ரிக் என்ற சொல் குறிப்பான சொல். இறை வழிபாடுகளை பிறருக்கும் கூட்டாக்கி செய்பவர்களை முஷ்ரிக் என்று சொல்லப்படும், காஃபிர் என்றும் அவர்களை முஷ்ரிக் என்று சொல்லப்படும். சரியா? காஃபிர் என்பவர்கள் பொதுவானவர்கள், இவர்களையும் காஃபிர் என்று சொல்லலாம். யாரை? முஷ்ரிக்குகளை காஃபிர்கள் என்று சொல்லலாம். எந்த விதத்திலே? தூய இறை வழிபாட்டை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டும் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள், மேலும் அல்லாஹுவையே மறுக்கக்கூடியவர்களுக்கும் காஃபிர் என்று சொல்லலாம். புரிகிறதா? புரியல? அப்ப எல்லா காஃபிரும் முஷ்ரிக் அல்ல, ஆனா எல்லா முஷ்ரிக்கும் காஃபிர், எல்லா முஷ்ரிக்கும் காஃபிர், எல்லா காஃபிர்களும் முஷ்ரிக் அல்ல. புரிகிறதா? சொல்லுங்க. கேக்குறோம்.
மனிதர் வந்து அல்லாவுடைய ஒரு சித்தத்தை அல்லாஹ் வந்து திருப்பி உயிர்ப்பிக்க முடியும், எப்படியா இருந்தாலும் சாம்பலானாலும் அவங்க உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கறத வந்து அவர் உணராம இருக்கிறார்.
அந்த ஹதீஸினுடைய பொருள் அப்படி அல்ல. அவர் மறுமையை நம்பாமல் இருந்தார் அது கிடையாது. அப்படி அந்த ஹதீஸிற்கு விளக்கமாகவோ அல்லது அந்த ஹதீஸிலிருந்து அப்படி புரிய முடியுமோ என்று எந்த ஒரு ஹதீஸ் கலையினுடைய சரியான அறிஞர்களும் குறிப்பிட்டதே இல்லை. ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் அந்த ஹதீஸை கூறியதற்கு பிறகு அல்லாஹுவின் மீதுள்ள அதிகமான அச்சம், அவரை அப்படி செய்ய தூண்டியது. அல்லாஹ் என்னை மறுமையில் எழுப்புவதற்கு சக்தியற்றவன், அல்லது இப்படியெல்லாம் என்னை நான் பிரிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹுவால் என்னை எழுப்ப முடியாது, நான் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர் செய்யவில்லை. புரியுதா இல்லையா? இது எப்படி என்றால் பாருங்க, மனிதன் அதிகமான சந்தோஷத்தில் வரும் பொழுது அவனிடத்திலிருந்து சில தவறுகள் ஏற்படும், ஆனால் அதை அவன் நாடி இருக்க மாட்டான். உதாரணத்திற்கு பாலைவனத்திலே தன் ஒட்டகம் தவறி போன போது மீண்டும் அது கிடைத்த போது ஹதீஸில் என்ன வருகிறது, அந்த அடியான் மகிழ்ச்சி மிகுதியால் அல்லாஹ் நீ அடிமை நான் உன் ரப்பு அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய உள்ளத்தில் அது அல்ல. அவன் என்ன சொல்ல வந்தான், நீ ரப்பு நான் அப்துன்னு சொல்ல வந்தான். ஆனா வாய் அந்த சந்தோஷ மகிழ்ச்சியில வாய் உளறிச்சவனு. அதே போலதான் இந்த அடியான் அல்லாஹுடைய பயத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டான், அல்லது அந்த பயம் அவனுக்கு அந்த அறிவை மிகைத்து விட்டது. அதனால தன்னுடைய வாரிசுகளுக்கு வசியத்து செய்யறா, நான் இறந்து போயிட்டா என்ன சாம்பலாக்கி என்னை காற்றுகள்ல பரத்தி விட்டுருங்க, அப்படியாவது அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து நான் தப்பிக்கலாமே, அதாவது அல்லாஹ் என்னை விட்டுருவான் எந்த அடிப்படையில் தான் அவர்கள் அவர் செய்தாரே தவிர மற்றபடி அல்லாஹுவால் தன்னை ஒன்று சேர்க்க முடியாது என்ற அடிப்படையில் அல்ல. அல்லாஹுவையும் அந்த அவனுடைய தண்டனையும் பயப்படக்கூடியவர், ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ் தன்னை படைத்தான் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பார், நிச்சயமாக அப்படி இல்லை. சரியா? அப்ப அறியாமையின் மூலமாக ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த அறியாமை அவருக்கு நீக்கப்பட வேண்டும், விவரிக்கப்பட வேண்டும். புரியுதாமா? இப்ப இதை ஒட்டி இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் ஹிக்மத் ஞானம், அதாவது நம்ம ஹிக்மத்தோட செய்ய வேண்டும் என்பதற்காக ஷரியத்துடைய உசூல் அடிப்படையை நம்ம மீற முடியாது. இன்னைக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு இந்த ஒரு ஹிக்மத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு ஏற்ப ஷரியத்து சட்டங்களை வளைத்துக் கொள்கிறார்கள், நெளித்துக் கொள்கிறார்கள், சுழித்துக் கொள்கிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அபஸ வத்தவல்லா என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ஏன் இறக்கினான்? தலைவர்களும் செல்வந்தர்களும் வந்தபோது அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் வந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த தலைவர்கள் இப்படிப்பட்ட ஏழைகள் தங்களோடு அமர்வதை விரும்ப மாட்டார்கள். இவர் எப்போதும் நம்மோடுதானே இருக்கிறார், பிறகு ஒரு நேரத்தில் இவர் தன்னிடத்திலே வந்து தனக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும், எனவே நீ இப்போது சென்று விடு என்று கூறி வந்த தலைவர்களுக்கு இப்போது இஸ்லாத்தை சொல்லலாம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்கு பின்னால் உள்ள நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். வெளிப்படையில் நீங்கள் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது சரி என்றுதான் பொதுவான எல்லோரும் சொல்வார்கள். ஏன்? அப்துல்லாஹி இப்னு மக்தூம் எப்போதும் இருக்கக்கூடியவர், அவருக்கு தேவையான கேள்விகளை எப்போது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். இவர்கள் இப்போது புதுசாக வரக்கூடியவர்கள், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பிறகு புரிந்து கொள்வார்கள், ஏழைகள் செல்வந்தர்கள் எல்லாம் சமம் என்று என்ற நல்ல எண்ணத்தில், தாவாவுடைய எண்ணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செல்வந்தர்களை, குரைஷி மற்ற கோத்திரத்து செல்வந்தர்களை நெருக்கிக் கொண்டு அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூமை சபையிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அரசுடைய அதிபதிக்கு இது பிடித்ததா? ஒத்துக்கொள்ளவே இல்லை. அல்லாஹு தாலா ஒத்துக்கொள்ளவே இல்லை, தெளிவாக சொல்லிவிட்டான். யார் தேவையில்லாமல் விலகி செல்கிறானோ அவரிடத்திலே வலிய சென்று அழைப்பு கொடுப்பதற்கு உம்மீது நாம் எதை கடமையாக்கினோம்? அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நபியே உம்மீது எந்த குற்றமும் இல்லை. பயந்து இறை எச்சத்தோடு வரக்கூடிய ஒரு மூமினை நீர் புறக்கணிக்கிறீரா? இப்ப இந்த சம்பவத்தை வைத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது அல்லாஹுடைய ஷரியத் என்று தெரிந்து விட்டதோ அதை அப்படியே வெளிப்படையாக எடுத்து சொல்வதுதான் நம் மீது கடமையை தவிர, அவர் கோச்சுப்பாரு, இவர் இப்படி சொன்னா அப்படி நினைச்சுப்பாரு, இப்பயே இதை சொன்னா அவர் ஓடி போயிடுவாரு என்றெல்லாம் இந்த தௌஹீதுடைய விஷயங்களிலே மூடி மறைத்து மொழிகி பேசுவதற்கு நமக்கு ஞானமாக அழகிய அறிவுரையை கொண்டு சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனா ஷிர்க ஷிர்க்னு சொல்லிட்டா ஓடி போயிருவாங்களே, குஃப்ர குஃப்ர்னு சொன்னா ஓடி போயிருவாங்களே, பாவத்தை பாவம் என்று சொன்னா ஓடி போயிருவாங்களே என்று பார்த்தால் அப்ப நீங்க அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அதுல இருந்துகிட்டே இருக்கட்டும், நீங்க இதுல இருந்துகிட்டே இருங்க, முடிஞ்சிச்சு. அப்ப குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில், தௌஹீதுக்கும் ஷிர்க்கிற்கும் இடையிலே, சுது உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமுமே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயமா. இரண்டாவது செய்தி கேள்வியா?
என்ன சொல்றாங்க இல்ல அப்படின்னு இல்ல அதை சொல்றோம் கிடையாது. அதாவது அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அத எப்படின்னா வந்து சில விஷயங்களை விளக்குனாலே அவர் புரிஞ்சுக்கிறார். அதாவது
எப்படி புரிஞ்சுப்பாரு சொல்லுங்க, உதாரணமா சொல்லுங்க.
அல்லாஹ் எல்லாத்தையும் விட அன்பாளன் அருளாளனா இருக்கிறான். அல்லாஹ் அருளாளனா இல்ல அந்த அவுளியாக்கள் அருளாள அன்பாளன்களா? அப்ப நாம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் தான் அன்பாளன். அப்ப ஏன் நம்ம வந்து அல்லாட்ட கேக்குறதை விட்டுட்டு போய் நம்ம கேட்கணும் புரிஞ்சு பாருங்க சோதர அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
நான்
நேரடியா போய் அப்துல் காதர் நீ செய்து சிறுக்கு அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையில சொல்றதோ அப்படி டைரக்டா அதை சொல்லும் பொழுது
உதாரணத்துக்கு நீங்க சொன்னது ஒரு முறை அப்படி புரிய வச்சுட்டு நீங்க இனிமே வந்து அவுளியாக்கள்கிட்ட கேட்காதீங்க, அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு ஸ்டெப் சொல்லிடுறீங்க. அவர் சிந்திச்சு பாக்குறாரு, இல்லங்க எனக்கு சரியா தாங்கப்படுதுங்கிறாரு. சரி, அந்த கோணத்திலயும் சொல்றீங்க, அப்பயும் அவர் சொல்றாரு எனக்கு சரியா தாங்கப்படுதுங்கிறாரு. அவரை நெருக்கமாக்குவதற்கு, அவருக்கு புரிய வைப்பதற்கு சத்தியத்தை நீங்கள் எப்படி சொன்னாலும் முடிவில் அவருக்கு இந்த செயல் சிறுக்கு, இது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை சொல்லாமல் அவரை விட்டு பிரிந்தால் நீங்கள் குற்றவாளி. அது முதல் முறையிலேயோ அடுத்த முறையிலேயோ கண்டிப்பாக இதை தெளிவுபடுத்தி ஆக வேண்டும், சிறுக்கை சிறுக்கு என்று உணர்த்தி ஆக வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு, ஏன்னா இது ரொம்ப நம்ம எல்லாம் வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில ஆழமா பதிய வைக்க வேண்டியது. இப்ப நானா ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து ஒருத்தர் உதாரணத்துக்கு பள்ளிக்கு 5 வேளை தொழுக வர்றாரு கரெக்டா, சரியா? 5 வேளை பள்ளிக்கு தொழுக வரக்கூடியவரை வழிபாடுகளை கரெக்டா செய்யறாரு, இவரை நாம் வந்து சொர்க்கவாசி, இவர் வந்து சரி சத்தியத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா கேளுங்க. இப்ப இவரை போய் டெஸ்ட் பண்றோம், என்ன டெஸ்ட் பண்றோம், பாய் நீங்க இந்த மாதிரி பள்ளிக்கு ரெகுலரா தொழுக வரீங்களே, பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க நீங்க போறது இல்லையே, பள்ளிக்கு நீங்க வரீங்களே அப்படின்னு கேக்குறீங்க அவர்கிட்ட. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சர்ச் கட்டடம் எனக்கு பிடிக்கலங்க, கோயில் ரொம்ப அசுத்தமா இருக்கு, அது எனக்கு பிடிக்கல, தர்காவில போனா கூட எனக்கு அங்க ஒன்னு விருப்பமா இல்லங்க, ஏன்னா ஒன்னும் பள்ளிவாசலுக்கு வந்தாதான் திருப்தியா இருக்கு. இப்ப அவரிடத்துல கேட்கப்பட்டப்ப, எனக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற பாதிரியார் பிடிக்கலங்க, என்ன கோயிலில் உள்ள பூசாரி பிடிக்கலங்க, தர்காவில் உள்ள சாபுக்கு எனக்கு சண்டைங்க, அதனால நாங்கள் போறதில்லை, நான் பள்ளிக்கு தான் வருவேன், இமாம் சாஹிப்புக்கு எனக்கு ரொம்ப முகபத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இப்ப இவர முஸ்லீம்னு சொல்லுவீங்களா நீங்க? இவர இவர முஸ்லீம்னு சொல்லுவீங்களா? அழிக்காது அப்புறம் என்ன சொல்லுவீங்க? புரோஜனம் அழிக்காதுன்னா என்ன புரோஜனம் அழிக்காது? சொர்க்கத்துக்கு போக முடியுமா முடியாது? அதான் சரியான சரியான புரோஜனம். சொர்க்கத்துக்கு போக முடியும், ஏன் சொர்க்கத்துக்கு போக முடியாது? சர்ச்சுக்கு போறத அல்லாஹ் இணை வைத்தல் என்று கண்டிச்சிருக்கிறான், தடுத்திருக்கிறான். கோயிலுக்கு போவதை இணை வைத்தல் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். தர்காக்கு போவதை இணை வைத்தல் என்று அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். அதை செய்தால் அல்லாஹ் நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடுவான். எனவே நான் அங்கே போகவில்லை, பள்ளிக்கு வந்து தொழுகிறேன் என்று சொன்னாதான் அவர் முஸ்லீம். அதை நம்ம சொல்லணும் முதல்ல. அழகிய அறிவுரைகள், அழைப்பு என்பது எடுத்து போட்டு உடச்சு வந்தது கிடையாது. புரியுதா? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல ஒருத்தர் ஒரு செயல், ஒரு ஒருங்கீனமான ஒரு செயல் இதுதான். அப்ப எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் செய்யல என்றால் இவருக்கு நன்மை கிடையாது. அது ஒரு பெரும்பாவம் அறிவிக்கிறான், எனவே நான் அதன் பக்கம் நெருங்கவில்லை என்று அவர் நம்பினால்தான், எந்த காரணத்தால் அதை விட்டு விலகி இருந்தால்தான் அது ஈமான், அது நன்மையானது. இதுதான் இஸ்லாம் என்பது. நாம் ஒரு செயலை விட்டால் அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக விட வேண்டும், ஒரு செயலை நாம் செய்தால் அல்லாஹ் ஏவினான் என்பதற்காக செய்தாக வேண்டும். இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம். எனக்கு பிடிக்கல அதனால நான் விட்டேன், எனக்கு பிடிக்குதுன்னு அதனால செஞ்சேன், நான் விளங்குன அதனால செஞ்சேன், நான் விளங்கல அதனால விட்டேன் என்றால் அது ஈமான் இஸ்லாம் கிடையாது. அது உங்களுடைய மன இச்சையின் மார்க்கம் அது. சரியா? இப்ப நம்ம சொல்றது வந்து இது வந்து ஒரு கல்வி, புரியுதுங்களா? இதை நாம் புரிந்து கொண்டு இதை நாம் பிற மக்களுக்கு அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய முறையில எடுத்து சொல்லணும். இப்ப இங்க ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி புரிஞ்சிருச்சுன்னா பார்ப்போம், இல்லாட்டி திரும்ப பார்ப்போம். இப்ப இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய அழைப்பு பணியில முதல் தடவையில எடுத்துக்கொள்ளுங்க. நட்சத்திரத்தை பார்த்தாங்க, பாப்பா இங்க வாங்கப்பா, இவ்வளவு பிரகாசிக்குது, இது நம்முடைய ரப்பா இருக்கலாமே அப்படின்னு. எல்லா மக்களும் ஆமாம்ல அப்படின்னு எல்லாரும் ஆசையா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா காணா போச்சு. என்னப்பா இத போய் நம்ம ரப்புன்னு சொல்லலாமா, மறைஞ்சு போச்சு பத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமா சரிதானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சந்திரனை காட்டினாங்க, இது நம்முடைய ரப்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாரும் ஆமா பெருசுல இது அப்படின்னா. அப்புறம் அதுவும் காணா போச்சு. அப்புறம் சூரியனை பார்த்த உடனே ஆ இதுதான் ரொம்ப சூப்பர், ரொம்ப பெரிய கடவுள், இதா தான் இருக்குனாங்க மக்கள். ஆமா ஆமா அப்படின்னா கடைசியில் அதுவும் காணா போச்சு. அட முட்டா பசங்களா, எதுவுமே ரப்பு இல்லடா, இவற்றை எல்லாம் படைத்தவன் தான் ரப்பு. பாத்தீங்களா? இது ஹிக்மத். எது கடைசியில தெளிவுபடுத்துறாங்களா இல்லையா? எப்படி எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறாங்க? நீங்கள் அல்லாஹுவை தவிர இணை வைக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், அல்லாஹ் ஒருவனையே நான் முன்னோக்கி நிற்பேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அகீதத்துன் ஹனீஃபியத்துன், பரிசுத்தமான ஷிர்கை கலக்காத ஏகத்துவத்தின் பக்கம் முற்றிலும் சாய்ந்த அழைப்பு. இப்ப நீங்க இதை சொல்லாம நான் ஹிக்மத்தா பேசினேன், ஹிக்மத்தா பேசுறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷம் பேசினாலும் ஷிர்கு ஷிர்காத்த ஷிர்கையும் தௌஹீதா தான் விளங்கி வச்சிருப்பாங்க. ஷிர்கையா அவங்க விளங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய மக்கள் இன்னைக்கு ஒரு அழைப்பு பணி செய்யறாங்க தப்லீக் என்ற பெயர்ல. அவங்க தர்காக்கு பல பேர் அதுல போறது கிடையாது, அல்லது மௌலூது ஓதுறது கிடையாது, அல்லது பெரிய ஷிர்கான செயல்கள் அவங்க ஈடுபடுறது கிடையாது. ஆனா அந்த செயல்களை எல்லாம் ஷிர்க் என்றாவது அவங்க விளங்கி வச்சிருக்காங்களா? விளங்கினதுனால விலகி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அவர்களிடத்துல கேட்கப்பட்டா அதை ஷிர்க்னு சொல்ல மாட்டாங்க. ஷிர்கான்னு கேட்டா அது ஷிர்கான்னு தெரியாதுன்றாங்க. அதனாலதான் அந்த சேவைகளை செய்யக்கூடியவர்கள் அவங்களிடத்துல காலங்காலமா இப்ப ஒருத்தன் தர்காக்கும் போயிட்டு இருக்கிறான், அதே போல தபிலீகிலையும் போயிட்டு இருக்கிறான்னு சொன்னா தர்காக்கு போறவன நீ தர்காக்கு போகாதுன்னு அவங்க தடுக்கவே மாட்டாங்க. இங்கேயும் 4 மாசம் வந்துக்கு அங்கேயும் 40 நாள் போயிக்க, தப்பே கிடையாது, பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த ஷிர்க்னு விளங்கல, அப்படி விளங்காம அவர்கள் இப்படி காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான ஷிர்கான நம்பிக்கைகளும் ஷிர்கான செயல்களும் அவங்கள்ட்ட மலிந்து காணப்படுகின்றன. நம்ம தெளிவா சொல்றோம், பல ஷிர்கான நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு
என்ன,
அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விடவா ஹிக்மத் அறியாதவர்கள் 950 ஆண்டுகாலம் எவ்வளவு ஹிக்மத்தா சொல்லி இருப்பாங்க. இப்ப யார் அவற்றையெல்லாம் விட்டு விலகிவிட்டு பரிசுத்தமாக இதுக்கு வர்றாங்களோ அவங்கதான் மூமின்கள். அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் சரியே. உதாரணத்துக்கு இந்த நம்ம தபிலீக் சகோதரர்களுடைய அறியாமை பாருங்க. அதாவது ஷிர்க் ஷிர்க்னு தெரிஞ்சு கொள்ளாததுனாலையும் ஈமானுக்கு முரணான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளாததுனாலையும் அன்றாட சர்வ சாதாரணமா அவங்களுடைய அமல்கள்ல ஷிர்க்கும் குஃப்ரும் கலந்துருக்கும். ஆனா பாவம் அப்பாவிகள் அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அவங்க மர்க்கஜில் பயான் நடக்கும்போது அவங்க என்ன நம்புறாங்க, கபூர்ல இருக்கக்கூடிய இல்யாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி உம்மத்தின் மேல உள்ள கவலையில கபூர்ல இருந்து எந்திரிச்சு வந்து நடக்கிற மஷூரால கலந்துகிட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஷிர்கான செயல் இது. அதே போல நீங்க அவங்க இடத்துல பேசும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லா இருக்குன்னு சொல்றது 1000ல் ஒருத்தர் தான் இருப்பாரு. உங்க துவா பரக்கத்தால நல்லா இருக்குன்னு சொல்றவர் தான் அதிகமானவங்களா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்க துவா பரக்கத்தால நல்லா இருக்காங்க, உங்க துவா அப்படிம்பாங்க. இது ஷிர்க் இல்ல, இது இதுவும் ஷிர்க்குடைய ஒரு வகை. இது அல்லாஹ்வின் அருளால் நன்றா சுகமாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபை. நீங்க துவா செய்யன்னு சொல்லலாம், அது வேற விஷயம். உங்க துவாவால தான் நல்லா இருக்கேன், உங்க துவால நல்லா இருக்கேன் என்று சொல்வது ஷிர்க்கிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. உங்களுடைய பரக்கத்து அப்படிம்பாங்க சர்வசாதாரணமா சொல்லலாமா, இது ஷிர்க். இது அல்லாஹ்வுடைய பரக்கத்து. தபாரக்கல்லதி பியதிஹில் முல், எல்லா பரக்கத்துகளும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. நபி இடத்துல கூட நபிய உங்க பரக்கத்து நம்ம சொல்ல முடியாது, அப்படி சஹாபாக்கள் சொன்னதில்லை. இப்ப சலாம் சொல்றோம், எப்படி சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இப்ப இவரே நமக்கு பரக்கத்து கொடுக்கலாமா, அப்ப இவருக்கு எதுக்கு நீங்க பரக்கத்துக்கு துவா செய்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாதாரண அடிப்படை விஷயங்கள்ல கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதே போல அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் கபர்கள்ல போய் ஏத்துக்காக இருப்பாங்க. எதுக்காக வேண்டின்னு சொன்னா அந்த கபர்ல உள்ள பெரியார்ட்ட இருந்து நேரடியா அவருக்கு ஆன்மீக தொடர்பு கிடைக்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் என்ன ஷிர்கான செயல், புரியுதா? இப்ப அதனால ஆமா தாவீஸ் அணிவாங்க, அதை அணியறது ஷிர்க்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களும் அணியிறாங்க அத. அப்ப இந்த மாதிரியான ஷிர்கான செயல்கள் எல்லாம் நம்ம அதை ஷிர்க் என்று நாமும் அறிவது மட்டுமல்லாம நம்ம யாருக்கு அழைப்பு கொடுக்கிறோமோ கண்ணியமான முறையில சரியான வார்த்தைகள்ல அதை புரிய வச்சு அதை ஷிர்க்னு சொல்லிடணும். அடுத்து அவர் விலகிக்கிட்டாரு விலகல என்பது வேற விஷயம். இரண்டாவது, ஒரு தடவை சொன்னதோடு நம்முடைய பொறுப்பு நீங்குவது கிடையாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் நினைக்கிற மாதிரி ஒரு தடவை சொல்லிட்டோம் அவங்க எல்லாம் முஷ்ரிக்கு மொத்தமா பீனாரி ஜஹன்னம் எட்டி வரா, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துப்போம் என்பது கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும், பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அதாவது நான் ஆலிம்களிடத்தில் கேட்டுத்தான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதை நான் ஆராயல, ஆலிம்கள் சொன்னாங்க, அவங்கள்ட்ட இருந்து கேட்டேன், இந்த ஆலிம் சொன்னாங்க, இந்த புத்தகத்துல படிச்சேன், அதனால நான் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா அந்த இடத்துல அதோட பிரச்சனை முடிஞ்சு.
அறியாத மக்கள்
எல்லாரிடத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் கரெக்ட் பண்ணு.
ஆளுநர் கேட்ட சொல்றேன்னா அந்த ஆளுநர் எப்படிப்பட்டவன், சௌதரி உள்ள பெரியா இருக்கீங்களா, அதுக்கு மேல உள்ள மூத்தா இருக்கீங்களா.
நம்ம எதையுமே நம்ம சொல்லும் போது ஆதாரத்தோடு தான் சொல்லணும்.
ஆதாரத்தோட சொன்னாலும் கூட சொல்லக்கூடிய வந்து சொல்லக்கூடிய ஆலயமும் ஆதாரமான சொல்றதை வச்சுதான் இந்த இடத்துல ஆதாரம் சொன்னோம். இதுக்கு இப்படி எல்லா விளக்கம் அப்படி எல்லா விளக்கம்
நம்ம தர்க்கம் செய்ய வேண்டியது இல்லை. நம்ம சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவங்களை ஏத்துக்கிறதுக்கு நம்ம வைக்கணும், அவங்களை நிர்பந்திக்கணுங்கிறது நம்ம மேல கடமை கிடையாது. நம்ம அந்த இடத்துல சொல்லிட்டோம்னா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த இடத்த விட்டு விலகிற வேண்டியதுதான். அடுத்து இரண்டாவது விஷயம், அன்னஹும் முத்தஃபர்ரிகூன் வ யரவுன ஸமஅ வ தாஅத மஹானதன் வ ரதாலதன். பொதுவா அறியாமை கால மக்களுடைய பழக்கங்கள் எப்படி இருந்தது என்றால், யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. புரியுதா? ஒரு தலைமைக்கு கட்டுப்படுவதை அவர்கள் ஒரு இழிவாக பார்த்தார்கள். தங்கள் தலைவர் கூறுவதை ஏற்று நடந்து அவருக்கு பணிந்து செல்வதை தங்களுக்கு கேவலமாக பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமது மார்க்கத்திலே தடை செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீங்கள் முழுமையாக இத்தாஅத் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக்கினான். சரியா? பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அமீர் ஆக்குகிறார்களோ, அவர்களுக்கு பிறகு யார் அமீர் வருகிறார்களோ அந்த அமீருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். பிரிவினை என்பதும் சண்டை சச்சரவுகள் என்பதும் தலைமைக்கு கட்டுப்படாமல் விலகிச் செல்வது என்பதும் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. அப்படி சென்றால் அவரிடத்திலே அறியாமை கால பழக்கம் இருக்கிறது, ஜாகிலியத்தினுடைய பண்பாடு இருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூக்கு சிதைந்த கண்ணும் சிறிய அந்த காய்ந்த திராட்சையை போன்று சின்ன கண்ணுடைய கருப்பு நிற அடிமை உங்களுக்கு அமீராகப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், கீழ்ப்படிந்த நடங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 102-103 வசனத்திலே சொல்கிறான், முமின்களே அல்லாஹுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை உங்கள் மீது நினைத்து பாருங்கள், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தான், அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள், நரக நெருப்பின் படுகொழியில் விடுவதற்கு நெருக்கமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய அமீர் சொல்வதை கேளுங்கள், அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்ப முஸ்லிம்கள் ஒரு ஜமாஅத்தாக ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும், தங்களுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். தங்களுக்கு ஏற்படுகிற கோபதாபங்களின் காரணமாக பிரிந்து செல்வதற்கு, ஜமாஅத்தை விட்டு பிரிவதற்கு அனுமதியே கிடையாது. இந்த செய்தியை நீங்க பல பயான்களை விரிவாக கேட்டிருப்பீங்க. யார் வந்து ஜமாத்தை விட்டு விலகி போறாங்களோ அவர்கள் நரகத்திலே விலகி விட்டார்கள். மன் ஷத்த ஷத்த ஃபின்னார், யார் ஜமாத்தை விட்டு விலகுகிறாரோ அவன் நரகத்திலே விலகி சென்று விட்டான். யார் வந்து தன்னுடைய அமீருக்கு கொடுத்த பயத்தை முறிக்கிறானோ அவன் தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வளையத்தை முறித்து விட்டான் என்று. சரியா? இப்ப இதுல என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், இப்ப ஒரு பொதுவான அமீர் இல்லையே, இப்ப நம்ம நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்ப நம்ம என்ன செய்யறது என்று சொன்னா, நாம் அந்த உறுதிப்பாட்டில் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பொதுவான ஒரு அமீர், ஒரு இமாம் நியமிக்கப்பட்டால், அப்படி ஒரு ஏற்பாடு நமக்கு நடந்தால் நாம் அந்த இமாமுக்கு பையாத்து செய்து கொடுப்போம், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம் என்ற மன உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் இருக்கக்கூடிய முஹல்லாவிலே, நாம் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே குரான் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜமாஅத் இருக்குமே ஆனால், அந்த ஜமாஅத்தோடு இணைந்து அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த இமாமுக்கோ அல்லது அந்த அமீருக்கோ கட்டுப்பட்டு அவருடைய ஆலோசனையின் கீழ் அவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருப்பது அதுவும் ஒரு ஜமாஅத்திற்கு கட்டுப்படுவது என்ற அர்த்தத்தில் வரும். புரியுதா? ஒன்று, ஒரு எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவான ஒரு இமாம் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற ஆசையில் ஆதரவில் இருப்பது, அப்படி இருந்தால் அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுவோம் என்ற நம்பிக்கையில் இருப்பது. இரண்டாவது, நாம் எந்த முஹல்லாவில் இருக்கிறோமோ அங்குள்ள ஜமாத்தை சார்ந்து அவர்களுடைய அந்த பொறுப்புக்கு கீழே நாமும் இருப்பது. நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்காக அந்த ஜமாத்தை விட்டு விலகி செல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. சொல்லுங்க.
ஒரு சில தவறுகள் நடந்தோடையும் அதை சுட்டி காமிச்சு இவர்கள் வந்து வழிகாட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜமாஅத்துடைய இமாம் தொழுகையை விடாத வரை அவரை விட்டு பிரிய அனுமதி இல்லை, அல்லது வெளிப்படையான பகிரங்கமான குஃப்ரை அவர் செய்யாத வரை அவரை விட்டு பிரிவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. சிறிய தவறுகளுக்காகவோ பெரும்பாவங்களுக்காகவோ பிரிவதற்கு அனுமதி கிடையாது. சொல்லுங்க.
வரல நீட்டவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா பிரிஞ்சிடறாங்க,
சரியான மன்ஹஜே அகீதாவை அடிப்படையை புரியாதவர்கள். சில பேர் வந்து ஒரு மதுஹப பின்பற்றுறாங்க என்பதற்காக வேண்டி அவர்களை விட்டு விலகிறது. புரியுதுங்களா? ஷிர்கான காரியங்கள் குஃப்ரான காரியங்கள் தான் பிரிக்குமே தவிர, ஒருவர்கள் ஒரு ஒரு புரிதலின் அடிப்படையில, உதாரணத்துக்கு சில பேர் கையை வந்து நெஞ்சில கட்டாங்க, சில பேர் நெஞ்சுக்கு கீழே கட்டாங்க, சில பேர் தொப்புளு கீழே கட்டாங்க. இப்ப இது வந்து ஹதீஸின் அடிப்படையில பலவீனமானது, இது சரியானது, இதுதான் சிறந்தது என்று நாம் விவரித்துக் கொடுக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி ஆய்வுகளின் அடிப்படையில் ஃபிக்ஹுகளில் ஃபிக்ஹு சட்டங்களிலே இருக்கின்ற கருத்து வேற்றுமைகளால் பிரிவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. சரியா?
நாம எங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, உள்ள குறைபாடுகள் நாங்க பிரியல, பெரிய பாவம் சொன்ன மாதிரி இவர் மார்க்க விஷயத்துல சேர்க்கு செய்யறான். அந்த பள்ளியில இமாமும் காசி மகளிர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவரு கணக்கு போட்டு பாக்குறாரு. அப்ப பேஸ் பண்ணி வெளியாகிட்டோம், வெளியாகி உங்களுக்கு திரும்ப தகுதி அடி கூட வாழ்ந்துருக்கோம். இப்போ அந்த செயல் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் வழிகேட்டுல போயிட்டீங்க,
இந்த செயல் இருந்து
சின்னத்து ஜமாத்து பள்ளி சைட்ல இருந்து நீங்க வெளியாயிட்டீங்க, நீங்க இந்த ஜமாத்தை விட்டு
அதாவது இப்ப இந்த வழிகேடு என்பதையோ தவறான பாதை என்பதையோ இது எல்லாரும் பயன்படுத்தலாம். சத்தியவாதிகள் அசத்தியவாதிகளுக்கும் பயன்படுத்துவாங்க, அசத்தியவாதிகள் சத்தியவாதிகளுக்கும் பயன்படுத்துவாங்க. என்ன நேற்று பார்த்த பாடத்துல கூட என்ன சொல்லப்பட்டுச்சு, அபூஜஹல் அன்சாரிகளை பார்த்து என்ன சொன்னா, மதம் மாறியவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் பார்த்து சபாத்தும் கத் அவைத்து முஸ்வாத், மதம் மாறி வழிகட்டவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள். அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான், தன்னுடைய சிலை வழிபாட்டை நேரான பாதையில் நினைத்துக் கொண்டிருந்தான். அதனால மனிதர்கள் நினைக்கக்கூடிய நினைப்புக்கோ அவர்கள் கூறக்கூடிய கூற்றுக்கோ மதிப்பு கிடையாது, எடை கிடையாது. அது ஆதாரத்தோடு இருக்கிறதா, அல்லாஹுவின் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அது இருக்குதா என்றுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, ஒருத்தங்க இப்படி ஒருத்தங்களை வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க என்பதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அந்த வழிகேடு என்பது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லப்பட்டதா என்றுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இதே போலதான் இப்ப நம்ம சொன்னோமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை பாருங்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யர்தா லகும் ஸலாஸன் அன் தஅபுது வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ وأن تعتصموا بحبل الله جميعا وأن تناصحوا من والله الله أمركم. الله உங்களுக்கு மூன்றை விரும்புகிறான், அவனை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் யாருடைய பொறுப்பில் கொடுத்திருக்கிறானோ அதாவது அமீர்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாட வேண்டும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், من كره من اميره شيئا فليصبر فانه من خرج من سلطانه شبرا مات ميتة جاهلية. புகாரியுடைய அறிவிப்பு, ஒருவனுக்கு தனது அமீரிடமிருந்து ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அவன் அதை சகித்துக் கொண்டு இருக்க வேண்டும், அவன் தன்னுடைய அமீரை விட்டு தன்னுடைய அரசனை விட்டு அவன் வெளியேறினால், அது ஒரு ஜான் வெளியேறினாலும் சரியே, அவன் இறந்து விட்டால் அவனுடைய மரணம் ஜாஹிலியத்துடைய மரணமாக எடுத்துக் கொள்ளப்படும்.
இந்த இடத்துல வந்து ஒரு அமீரோ அல்லது ஒரு ஜமாத்தோ இல்ல ஜமாத்துடைய நிர்வாகம்,
بسم الله الرحمن الرحيم الحمد لله وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم. அறியாமை கால மக்களுடைய பழக்கங்களில் ஒன்றாக இருந்தது என்னவென்றால், ஒன்று சேர்ந்து இருக்காமல் பிரிந்திருத்தல், கீழ்படியாமல் கட்டுப்படாமல் இருத்தல், அதுபோன்று தங்களுடைய அதிகாரிகள் தாங்கள் விரும்பியதை கூறினால் ஏற்று நடத்தல், தங்களுக்கு விரும்பாத செயல்களை செய்யும் போது அவர்களை எதிர்த்தல், அவர்களிடத்திலே சண்டை செய்தல், பிரிந்து விடுதல், இது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையாக கண்டித்தார்கள். பிரிவினையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதில் ஒரு விரிவான ஹதீஸை பார்த்துவிட்டு அடுத்த தலைப்புக்கு செல்வோம். உபாதா இப்னு அஸ்ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்சாரிகளிலே அகபாவிலே கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்களில் ஒருவர், அவர்கள் நோயிட்டிருக்கும் போது அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை சந்திக்க சென்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டு நீங்கள் பயன்பெற்ற ஒரு ஹதீஸை எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்ற மாணவர்கள் கேட்கிறார்கள். அப்போது உபாதா இப்னு அஸ்ஸாமித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள், நாங்கள் அதை ஏற்றுவோம், அவர்களிடத்திலே நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம், பைஅத் செய்து கொடுத்தோம். அவர்கள் எங்களிடத்தில் வாங்கிய உறுதிமானங்கள், அந்த ஒப்பந்தங்களிலே ஒன்று, அன் பாயஅனா அல ஸம்இ வத்தாஅதி ஃபி மன் ஷத்னா வ மக்ரஹினா வ உஸ்ரினா வ யுஸ்ரினா வ அஸ்ரத்னா அலைனா. கேட்போம், கட்டுப்படுவோம், கேட்போம், கட்டுப்படுவோம், நாங்கள் உற்சாகமாக இருக்கும் போதும் உற்சாகம் இழந்திருக்கும் போதும், நாங்கள் செல்வ நிலையில் இருக்கும் போதும் வறுமை நிலையில் இருக்கும் போதும், தகுதி எங்களுக்கு இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும், தகுதி எங்களுக்கு இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும் கேட்போம், கட்டுப்படுவோம். அதிகாரமுடையவர்களிடத்தில் அந்த அதிகாரத்தை பறிப்பதற்கு நாங்கள் போர் தொடுக்க மாட்டோம், அவர்களிடத்திலே சண்டையிட மாட்டோம். இல்லா அன் தரவ் குஃப்ரன் பவாஹன் ஐந்தக்கும் மின் அல்லாஹி ஃபீஹி புர்ஹானும். அந்த தலைவர்களிடத்திலே வெளிப்படையான இறை நிராகரிப்பு ஏற்பட்டாலே தவிர, அது இறை நிராகரிப்பு என்பதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஆதாரமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களை விட்டு விலகுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஹதீஸ். அடுத்து முதல் விஷயத்தை கூறினோம், இரண்டாவது மூன்றாவது விஷயத்தை சேர்த்து சொல்லியாச்சு. முதல் விஷயம் என்ன? அதாவது சாலிஹீன்கள் நல்லவர்களை புனிதப்படுத்தி அவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை தேடுவது. இரண்டாவது கீழ்ப்படிவது, கட்டுப்பட்டு நடப்பது, அதிகாரிகளுக்கு பணிந்து நடப்பது. இரண்டாவது மூன்றாவது இந்த செயல்பாடுகளை அறியாமை கால மக்கள் இழிவான ஒரு கேவலமான செயலாக நினைத்தார்கள். இஸ்லாம் நமக்கு அதை மார்க்கமாக ஆக்கிவிட்டது. நான்காவது செய்தி, அறியாமை கால மக்களை பொறுத்தவரை அவர்களிடத்தில் இருக்கிற ஒரே அடிப்படை என்னவென்றால், கண்மூடித்தனமாக தங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி விடுவது, அது சரியா தப்பா என்று சீர்தூக்கி பார்ப்பதே கிடையாது. தக்லீத், இது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த ஒரு பெரிய பழக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் சூரா ஸுஹ்ருடைய 23-24 வசனங்களிலே, நபியே, உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற எந்த மனிதரை நாம் அனுப்பினாலும் அந்த ஊர் மக்கள் சொல்வார்கள், நாங்கள் எங்கள் முன்னோர்களை இப்படித்தான் கண்டோம், எனவே அவர்களுடைய வழியில் தான் அதை பின்பற்றி நாங்கள் செல்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த தூதர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்கள் முன்னோர்களை எதில் கண்டீர்களோ அதைவிட நேரான ஒரு வழியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டீர்களா என்று அவர்கள் கூறினால் அந்த காஃபிர்கள் சொல்வார்கள், நீ எதை கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் அதை மறுத்தே விடுவோம். அதாவது முன்னோர்களுடைய வழிக்கு மாற்றமாக எதை நீ எங்களுக்கு கொண்டு வந்தாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. சூரத்துல் ஆராஃபுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா கலீலன் மா தஸ்கரூன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை தவிர எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். அதுபோன்று சூரா பக்ராவுடைய 170வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், சரி முன்னோர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் அறிவில்லாதவர்களாக நேர்வழியை அடையாதவர்களாக இருந்தாலுமா அவர்களுக்கு பின்னால் செல்வீர்கள்? அப்ப இந்த வசனத்தில் இந்த கேள்வியில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். முன்னோர்களை பின்பற்றுவது என்பது வழிகேடான முன்னோர்களை பின்பற்றுவதுதான் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அக்கல் அவர்களுக்கு எந்த அறிவுமே இல்லை, ஹிதாயத்தே இல்லாதவர்கள் அவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதத்தை பெறாதவர்கள், நேர்வழி காட்டப்படாதவர்கள். அத்தகைய மூதாதையர்களையா நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள்? அப்ப காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை, எங்களுக்கு தேவை என்ன, எங்க அத்தா செஞ்சாரா, அவருடைய அத்தா செஞ்சிருக்கிறாரா, இந்த தக்லீதை தவிர அவர்களிடத்தில் வேறு ஒரு ஆதாரம் இல்லை. இதே நிலைமையைத்தான் நாமும் பார்க்கிறோம் நம் சமகாலத்தில் வாழக்கூடிய வழிகேடர்களிடத்தில். இப்ப தர்காவாதிகளோ ஏனைய அந்த வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன, எங்க அத்தாக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா, உங்க அத்தாக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா. இதே ஆதாரத்தை வைத்து தான் அவர்கள் சத்தியத்தை மறுக்கிறார்களே தவிர அவர்களிடத்தில் இதை தவிர வேறு ஆதாரம் இல்லை, தக்லீதை தவிர வேறு ஆதாரம் இல்லை. அடுத்து 5வது செய்தி, இப்ப சொன்னது 4வது, 3, 4 ஒன்னா சேர்த்து சொன்னோம், மன்னிக்கணும், 2, 3 ஒன்னா சேர்த்து சொன்னோம். அதாவது கட்டுப்படுதல், கீழ்படிதல், அப்புறம் அதிகாரிகளிடத்திலே சண்டை செய்யாமல் இருத்தல், அவர்களுக்கு பணிந்து போதல், சரியா? 5வது, அறியாமைக்கான மக்களிடத்திலே என்ன பழக்கம் இருந்ததென்றால் பணக்காரர்களை, செல்வந்தர்களை, அதுபோன்று துறவிகளை, பாதிரிகளை, பாதிரிமார்கள் இவர்களை பின்பற்றுவார்கள், பாவிகளின் வழிகளிலே செல்வார்கள், நல்லவர்களின் வழியை தேடமாட்டார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 34வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரன் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பான் லயக்குலூன அம்வாலன் நாஸ் பில் பாத்தில் வயஸுதுன அன் சபீலில்லாஹ். நம்பிக்கையாளர்களே, துறவிகள் பாதிரிகளிலே அதிகமானவர்கள் மக்களுடைய செல்வங்களை அநியாயமாக பயன்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் மக்களை தடுக்கிறார்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 77வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, உங்களது மார்க்கத்தில் சத்தியமல்லாத முறையிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், மேலும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்த கூட்டத்தாரினுடைய மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவர்கள் நேரான வழியை விட்டு விலகிவிட்டார்கள். அப்ப அறியாமை கால மக்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் இருந்தது? ஃபாஸ்டுகள், பாவிகளுடைய வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் இதை கண்டிக்கிறான், நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் இறையச்சமுடைய நல்லவர்களை தான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி வசனம் 25வது அத்தியாயத்தினுடைய, யா அல்லாஹ் எங்களையும் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கு, நாங்கள் எங்களுக்கு முன் சென்ற இறையச்சம் உள்ளவர்களை பின்பற்ற, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்கள் சந்ததிகள் எங்களை பின்பற்ற, அதாவது எங்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கு, எங்களுக்கு முன்னாடி இறையச்சம் உள்ளவர்கள் சென்றிருப்பார்கள் அல்லவா அவர்களை நாங்கள் பின்பற்ற, எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எங்களை பின்பற்ற. அப்ப இறையச்சம் உள்ளவர்களை பின்பற்ற அல்லாஹ் கூறுகிறானே தவிர பாவிகளையும், அதுபோன்று மக்களை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களையும், அதுபோன்று மார்க்கத்தை விளைவேசக்கூடிய பாதிரிகள் துறவிகளையும் பின்பற்றுவதை அல்லாஹ் தடை செய்கிறான். இந்த காரியங்களை தான் முந்தைய சமுதாயத்தினர் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்க பாருங்க, சுருக்கமா பாருங்க, இப்ப தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னா அவங்களிடத்தில் இருக்கிற ஆதாரம் என்ன? எங்க ஷேக் சொல்லிட்டார், அவ்வளவுதான். எங்க ஷேக் சொல்லிட்டாங்க, எங்க ஹலீஃபா சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப காபிர்களிடத்துல முஷ்ரிக்களிடத்துல வாங்க, அது இந்துக்களிடத்துல வாங்க, எங்க குரு சொல்லிட்டாரு, எங்க பண்டிதர் சொல்லிட்டாரு, எங்க துறவி சொல்லிட்டாரு. கிறிஸ்தவர்களிடத்துல வாங்க, பாதிரியார் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. வேதத்தில் இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா, இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வந்திருக்கிறதா, அதையெல்லாம் அவர்கள் கேட்க பார்க்க தயாரில்லை. ஆறாவது செய்தி, நமக்கு முந்திய தலைமுறையினர் என்ன செய்தார்களோ அதை ஆதாரமாக கொண்டு வருவது, தெளிவான அறிவையோ அல்லது இறைவனின் ஆதாரங்களையோ ஏற்றுக்கொள்ள மறுத்தல். இப்ப மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான் ஃபிரௌனிடத்திலே. அப்ப ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுக்கும் போது ஃபிரௌன் கேட்கிறான், கால ஃபமர் ரப்புக்கும் ஆயா மூசா, மூசா உங்களுடைய ரப்பு யாரு என்று கேட்கிறான். மூசா நபி சொல்கிறார்கள், எல்லா பொருள்களுக்கும் அதற்குரிய இயற்கை அமைப்பை கொடுத்து அதை அடைவதற்குண்டான நேர் வழியை காட்டினானே, அந்த இறைவன் தான் எங்களுடைய இறைவன். அப்படியா? அப்ப அந்த ரப்பை அறியாமல் கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்ன, அவர்களுடைய நிலைமை என்ன? கால அவர்களை பற்றிய ஞானம் எனது இறைவனிடத்திலே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மறக்கவும் மாட்டான், வழிதவரவும் மாட்டான், அவனுக்கு எந்த விதமான சருகல்களும் கிடையாது. அவன் அவர்களை பற்றி முடிவு செய்வார். ஃபிரௌனால இதை ஏத்துக்க முடியல. அது எப்படி அது? அப்ப அவர்களுக்கு தவறிவிட்ட ஒரு நேர் வழி நமக்கு கிடைச்சிருச்சா? அவர்கள் அறியாத ஒரு ரப்பை நாம் அறிந்து கொண்டோமா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு விரிவா எடுத்து சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூரா தாஹாவுடைய ஏறக்குறைய 49-54 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அல்லாஹ்வை பற்றிய சிபத்துகளை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை கண்கூடாக காட்டுறாங்க. இந்த பார், பூமியை உனக்கு தொட்டிலாக ஆக்கியிருக்கிறான், இதிலே பாதைகளை ஏற்படுத்தி இருக்கிறான், வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கிறான், அதிலிருந்து தாவரங்களை இறக்கி உனக்கு உணவளிக்கிறான், உன்னுடைய கால்நடைகளுக்கு அவன் உணவளிக்கிறான், இவற்றையெல்லாம் நீ பார்க்கவில்லையா என்று கேட்டால், அதெல்லாம் பற்றி பேசாத, முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு கிடைக்காத ஞானம் உனக்கு கிடைத்து விட்டதா? அப்ப முன்னோர்களை அடிப்படையாக வைத்து ஆதாரங்களையும் தெளிவான அறிவுகளையும் மறுத்தல், இது முந்தைய கால காபிர்களிடத்தில் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இந்த பழக்கம் இருந்தது. உதாரணத்திற்கு சூரா சாது, சூரா சாதுடைய 6-7 வரை உள்ள வசனங்கள், وَانْطَلَقَ الْمَلَأُ مِنْهُمْ أَنِ امْشُوا وَاصْبِرُوا عَلَى آلِهَتِكُمْ إِنَّ هَذَا لَشَيْءٌ يُرَادُ مَا سَمِعْنَا بِهَذَا فِي الْمِلَّةِ الْآخِرَةِ إِنْ هَذَا إِلَّا اخْتِلَاقٌ. குரைஷிகள் சொன்னார்கள், யாரும் இந்த நபியுடைய பேச்சை கேட்டு மாறிடாதீங்க, நீங்கள் எல்லாம் போய் உங்களுடைய கடவுள்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுடாதீங்கப்பா, இந்த கடவுள்களால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை முன்னால் வந்த யாரிடத்திலும் நாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எனவே இவர் ஏதோ ஒன்றை இட்டு கட்டி இவர் சொல்லுகிறார், புனைந்து சொல்லுகிறார். எதை பத்தி சொன்னாங்க? எதை பத்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை, தௌஹீதை எப்படி சொல்கிறார்கள்? இவர் ஏதோ இட்டுக்கட்டி சொல்றாரு, நம்முடைய முன்னோர்களிடத்திலே இது இருந்ததில்லை. இப்ப இதே நிலைமையை தான் நம்ம யாரிடத்துல பாக்குறோம்? யாரிடத்துல? எல்லா தவறான வழிகேட்டில் உள்ள அத்தனை மக்களிடத்திலும் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடியதும் என்ன? நம்முடைய முன்னோர்களிடத்திலே இல்லை, நம்முடைய முன்னோர்கள் இல்லை. அப்பா உங்க அத்தா இப்படி இருந்தாரு, உங்க அத்தா எப்படி இருந்தாரு, உங்க அத்தாவுடைய அத்தா எப்படி இருந்தாரு, உங்க வாப்பாவுடைய வாப்பா எப்படி இருந்தாரு, அப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைச்சிருச்சா? அப்பாகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் ஜாஹிலியத்துடைய நிலைப்பாடு, இது இஸ்லாமிய இறை நெறிக்கு மாற்றமான ஒன்று. சரியா? அடுத்து வாங்க 7வது செய்தி. ஒன்னொன்னும், அதாவது முன்னாடி உள்ளதுக்கும் அடுத்து உள்ளதுக்கும் சின்ன சின்ன தொடர்பு இருக்கும். ஆனா ஒன்னொன்னும் நீங்க டீப்பா பார்த்து ஆழமா பார்த்தா ஒரு ஒரு வகையில வித்தியாசப்பட்டுக் கொண்டே போகும். ஏழாவது செய்தி என்னவென்றால், அறியாமைக்கான மக்களிடத்திலே சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருந்தார்கள். இப்ப முன்னாடி சில அளவுகோலை சொன்ன முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்களா சரியா, அந்த மாதிரி ஒரு அளவுகோல் இருந்துச்சா. அதே போல இன்னொரு அளவுகோல் என்று சொன்ன அளவுகோல் என்னவென்றால், என்னவென்றால் அதிகமான மக்கள் ஒன்றை செய்தால் அது சரி, குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் ஒன்றை செய்தால் அது தவறு. அதாவது மெஜாரிட்டி இஸ் கரெக்ட், மைனாரிட்டி இஸ் ராங். மெஜாரிட்டியான மக்கள் செய்வது சரியாகத்தான் இருக்கும், குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் செய்வது தவறு என்று எண்ணி வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் சத்தியத்தை அளந்தார்கள், நபிமார்களிடத்திலே தர்க்கம் செய்தார்கள், சண்டை செய்தார்கள். இப்ப இத பாருங்க, நம்ம காலத்தில் இருக்கா இல்லையா? அங்க என்ன பின்பற்றுறாங்க, இங்க என்ன எதை பின்பற்றுகிறார்கள், அவங்க எல்லாம் எந்த மதுகபு, இவங்க எல்லாம் எந்த மதுகபு, அந்த ஊர்ல தர்கா இருக்குது, இந்த ஊர்ல தர்கா இருக்கு என்று எதை அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். அப்படியே பாருங்க, அந்த ஜாகிலியத்து இருக்குதே, காலம்தான் மாறுபடுதே தவிர அப்படி அதே ஆதாரம் தான். ஆதாரத்தை வைத்து சரியா தப்பா என்று வாதிடவே மாட்டார்கள். முன்னோர்களை வைத்து வாதிடுவார்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களை வைத்து வாதிட்டார்கள், அப்புறம் எதை வைத்து வாதிடுகிறார்கள், அதெல்லாம் பேசி பேசி நீங்க அப்படியே நெருக்கிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சரிங்க, இது சத்தியம்னா இத்தனை பேருக்கு தெரியாம போயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப அதிகமான மக்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது அதுதானங்க சரியா இருக்கும், நீங்க ரொம்ப சின்ன பேரு கொஞ்சம் பேர் நாலு பேர் சொல்றது எப்படிங்க சரியா இருக்கும் என்று சத்தியத்தை மறுக்க பார்க்கிறார்கள். அதனாலதான் நம்ம அவங்களை விட்டு சல பிரிஞ்சிருக்கிறோம். இது மெஜாரிட்டிக்கு இது ஆதாரம் இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், என் உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கும், என் உம்மத் அனைத்தும் வழிகேட்டின் மீது ஒன்று சேர்ந்து விடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்கின்றான் சூரத்துல் அன்ஆம் உடைய 116-117 வசனம், وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. பூமியில் உள்ள அதிகமானவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு உம்மை வழிகெடுத்து விடுவார்கள். இன் யத்தபிஊன இல்லா ஒன்ன, சந்தேகத்தை தவிர அவர்கள் வேற எதையும் பின்பற்றவில்லை. وَإِنْهُمْ إِلَّا يَخْرُصُونَ, அவர்கள் கற்பனை செய்யக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. நபியே, உமது இறைவன் மிக அறிந்திருக்கிறான், தன் பாதையை விட்டு வழிகட்டவன் யாரென்றும் நேர்வழி பெற்றவர்கள் யாரென்றும் அவனே அறிந்திருக்கிறான். புரியுதுங்களா, புரியுதா இல்லையா? சரி, இப்ப வாங்க, நம்மை பொறுத்தவரை சத்தியத்தை பொறுத்தவரை என்ன, அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்களா குறைவானவர்களா என்று நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப சத்தியத்தை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, உலகத்தில் உள்ள எல்லாரும் முஸ்லீமா போயிட்டாங்க, அப்ப இஸ்லாம் தப்பா போச்சுனா? நமக்கு அது நிலைப்பாடு கிடையாது. ஒன்றை சரி காணுவதற்கு அதன் ஆதாரம் சரியா இருக்கிறதா, அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதோ அல்லது அதை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருப்பதோ, அதை நாம் பார்க்க மாட்டோம். சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள், அதை காரணம் காட்டி நாம் சத்தியத்தின் பக்கம் அழைக்க மாட்டோம். சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாகிவிட்டார்கள், அதை காரணம் காட்டி சத்தியத்தை விட்டு விலகிவிடவும் மாட்டோம். புரியுதா இல்லையா? புரியல, புரியல, நல்லா புரிஞ்சா? ஆதாரம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியின் தெளிவான வழிமுறை இருக்கிறதா, அதை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி. ஆனால் பாத்திலுடைய ஜாஹிலியத்துடைய பழக்கம் என்னவென்றால், ஒன்றை அதிகமானவர்கள் செய்தால் அது சரி, ஒன்றை குறைவானவர்கள் செய்தால் அது தவறு, இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆகவேதான் இன்றைக்கு நீங்க இந்த ஜனநாயகத்தினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கா இல்லையா, உலகளாவிய அந்த அரசியல் மேடையில ஜனநாயகம் என்று ஒன்று வச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப ஒரு நாட்டுல நிறைய பேர் ஒரு தப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டா அதை சரின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்துடணும். குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேரு, குடி சரியானது, அதுக்கு ஒரு சட்டம் வச்சிட வேண்டியது. என்ன, ஜினா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, ஜினா செஞ்சுக்கலாம் சரி, அதுக்கு ஒரு சட்டம். இப்படி பெரும்பான்மையான மக்கள் எதை சரி காணுகிறார்களோ அதை சட்டமாக்கி விட வேண்டியது. குறைவானவர்கள் எதை செய்கிறார்களோ அது சரியாக இருந்தாலும் அது தவறு. இப்ப பெண் முஸ்லிம்கள் ஹிஜாப் அணியறாங்க, அதே போல ஒழுக்கமாக இருக்கிறார்கள், இறை வழிபாட்டோடு இருக்கிறார்கள், ஹலால் ஹராமை பேணுகிறார்கள், ஆனா இதெல்லாம் தப்பு. ஏன்? ஆதாரம் என்ன? இது மைனாரிட்டி. வட்டி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, வட்டி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால அரசாங்கமே வட்டிக்கு வங்கிகளை திறந்து வைத்திருக்கிறது. புரியுதா? ஆனா இஸ்லாம் அதை அடியோடு மறுக்கிறது. சரி என்பதற்கும் தவறு என்பதற்கும் பெரும்பான்மை ஆதாரம் அல்ல, சிறுபான்மை ஆதாரம் அல்ல, ஆதாரம்தான் அடிப்படை. அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் எட்டாவது செய்தி. அந்த அறியாமை கால மக்கள் ஒன்றை சரி காணுவதற்கு அளவுகோலாக அவர்கள் வைத்திருந்த ஒன்று, பரவலா கேள்விப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். புதிதா கேள்விப்பட்ட ஒன்றாக இருந்தால் அதை மறுத்துவாங்க. இப்படி பரவலா கேள்விப்பட்டிருக்கணும், புதுசா கேள்விப்பட்டதா இருந்தா மறுத்துருவாங்க. இப்ப இதே பழக்கம் நம்ம சுற்றி உள்ள மக்களிடத்துல இருக்குது. என்ன இது புது ஹதீஸா சொல்றீங்களே, இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஹதீஸ் புதுசா இருக்கு, இப்படி இது எங்க இருக்கு ஹதீஸ், இது எங்க இந்த ஹதீஸ் அப்படிம்பாரு. இது ஹதீஸா, இது ஆதாரமிக்க நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா அது நியாயமான கேள்வி. இதுவரைக்கும் நாங்க அப்படி ஹதீஸ் கேள்விப்பட்டதே இல்லையே. என்னமா இவர் வந்து புகாரில இருந்து முஸ்லீம்ல இருந்து ஹாக்கிம்ல இருந்து அகமதுல இருந்து எல்லா ஹதீஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும், ஒரு ஹதீஸ சொன்னவனே இவர் அவருடைய கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து அப்படி ஒரு ஹதீஸ்லயே புதுசா இருக்கு. ஒரு இடத்துக்கு பயன் செய்ய போனோம், பயன் செஞ்சு சில ஹதீஸுகளை சொன்னா, ஹதீஸ் இப்படி என்னங்க ஹதீஸ் இருக்குது, இப்படிலாம ஹதீஸ் இருக்குது, இது எங்க நம்ம படிச்ச எந்த புக்லயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன. சஹீ முஸ்லீம், சஹீ முஸ்லீம்ல இருக்குங்க. சஹீ முஸ்லீம் இல்லையா, இப்படியா, இது வரைக்கும் எங்க தலைவர் சொன்னதே இல்லையே இப்படி ஹதீஸ, அது எப்படி இருக்கும் அதுல? எப்படி அவங்களுடைய பிரச்சாரர் அழைப்பாளர் அப்படி ஹதீஸ சொன்னது இல்லையா, அப்படின்னா அது எப்படி சஹீ முஸ்லீம்ல இருக்கும்? யா அல்லாஹ் அர்ஹமர் ரஹீம். இதெல்லாம் சொர்க்க நரகத்தை பற்றிய அடிப்படையான இல்மு, நாளை மறுமையின் காட்சிகளை பற்றி அடிப்படையான அயல். இப்ப அதை பத்தி படிச்சா அதை பத்தி சொல்ல போறாங்க, சண்டை போடுறது எப்படின்னு படிச்சா அதுதான் சொல்ல போறாங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னு சொன்னா, அதாவது சத்தியத்தில் இருக்கிறோம் என்ற மக்களிடத்திலேயே இன்னைக்கு எப்படி நிலைமை ஆகி போச்சு, அதிகமா ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது கரெக்ட். அவர் கூட அதை சொல்லியிருக்கிறாரு, அவர் கூட அதை பேசும்போது சொன்னாரு, நான் கூட இதை படிச்சிருக்கேன், சரிதான் அப்படிம்பாங்க. புரியுதா? இல்லன்னு சொன்ன, இல்லையே நான் அப்படி ஒன்னும் படிக்கலையே, என்னமோ இவர் பெரிய இமாம் புகாரி மாதிரி, இமாம் முஸ்லீம் மாதிரி, இமாம் அகமது மாதிரி, நான் அப்படி ஒன்னும் படிக்கலையே. புரியுதா? அப்ப ஒன்று புதிதாக இருந்தால் அது மறுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று கிடையாது. புரியுதா? நமக்கு என்ன இப்ப ஆதாரம் என்ன? அது நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, கேள்விப்படவில்லை என்றாலும் சரியே, இருக்குதான் நிரூபிச்சுட்டாங்களா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இங்க பாருங்க, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதா அல் இஸ்லாமு கரீபன் வ ஸயஊது கரீபா ஃதூபா லில் குரபா. இஸ்லாம் புதிதாகத்தான் தோன்றியது, அந்நியமாகத்தான் தோன்றியது, அது அந்நியமாகவே திரும்பிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், சூரா ஹூதுடைய 116-117 வசனங்களில், முந்தி சென்ற சமுதாயத்தில் நல்லவர்கள் இருந்திருக்க வேண்டுமே, பூமியில் குழப்பங்களை அவர்கள் தடை செய்திருக்க வேண்டுமே, ஆனால் அப்படி அதிகமானவர்கள் இருக்கவில்லை. நாம் காப்பாற்றிய சிலரை தவிர பெரும்பாலான அநியாயக்காரர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளை பயன்படுத்தி பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள், சத்தியத்தை அவர்கள் தேடவில்லை. அப்ப இந்த வசனங்களிலிருந்தும் முன்கூறப்பட்ட ஹதீஸிலிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், ஒரு விஷயம் புதிதாக இருப்பதால் அது மறுக்கப்பட வேண்டும் என்று அல்ல, ஒரு விஷயம் பழையதாக இருப்பதால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதும் அல்ல. அங்கீகரிப்பதற்கும் நிராகரிப்பதற்கும் அடிப்படை என்ன? ஆதாரத்தின் மீது அமைந்திருக்கிறதா? புரியுதா துர்மன்? தெளிவா புரியுதா? எது தூபாலுக்கு புறப்பமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரீப், அதாவது இஸ்லாம் அந்நியமாக புதிதாக ஆரம்பமானது அது அப்படியே அந்நியமாகவே திரும்ப வந்துவிடும். புதிதாக உள்ளவர்களுக்கு, அதாவது அந்நியர்களுக்கு, கரீபுகளுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன அந்த ஹதீஸ், அதுக்கு விளக்கமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, கரீபுகள் என்றால் யார் என்று? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து எதை பாழ்படுத்தி விட்டதோ, எதை தவறவிட்டு விட்டதோ, எதை சீர்கெடுத்து விட்டதோ, அதை சீர் செய்யக்கூடியவர்கள் கரீப், அந்நியர்கள். புரியுதல்? அதாவது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துல நிறைய சுன்னத்துகளை நம்முடைய உம்மத்து, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து விட்டுட்டாங்க. புரியுதா? அப்ப அந்த சுன்னத்துகளை எல்லாம் எடுத்து யார் வந்து மக்களை சத்தியத்தின் பக்கம், அதாவது கொண்டு வருகிறார்களோ, அவர்கள் தான் அந்த உரபா என்பவர்கள். அப்ப இஸ்லாம் கரீப் புதிதாக தோன்றியதுன்னா என்ன? சத்தியமெல்லாம் அழிந்து போய் தௌஹீத் எல்லாம் இல்லாத காலத்துலதான் இஸ்லாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அனுப்புகிறான். அப்ப அத மக்கள் எப்படி பார்த்தார்கள்? புதுசா பார்த்தாங்க, கரீபா பார்த்தீங்கன்னா, கரீப்னா என்ன, அசல் அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்நியர். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுங்களேன், அவரை பார்த்து சொல்லுவாங்க, ஹாதா கரீபுன், அதாவது இவர் சொந்த ஊருக்கார் அல்ல, வெளியூர்கார் இவர். புரியுதா? அப்ப இஸ்லாமை அப்படித்தான் ஆரம்பத்தில் பார்த்தார்கள், மீண்டும் அப்படித்தான் பார்ப்பார்கள். அதே நிலைமைதான் இன்னைக்கு. இப்ப கபர் வணங்கிகளோ அல்லது ஏனைய அனாச்சாரவாதிகளுக்கு மத்தியில் சத்தியவாதிகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? என்னடா புதுசு புதுசா சொல்றான் டாலு, என்ன இது, நம்ம இதெல்லாம் எங்க, அப்படி இப்படி ஒரு விஷயமே இல்லையே என்று தான் விளங்கிக் கொண்டதன் அடிப்படையிலே இஸ்லாமையும் அதனுடைய சத்தியங்களையும் புதிதாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரீபுகளுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். சுனன் இப்னு மாஜால உள்ள ஹதீஸ் இது. இமாம் அல்பானி இதை சஹீஹ்னு சொல்றாங்க. இமாம் அல்பானியுடைய சஹீஹா கிதாபுல 1273வது ஹதீஸ், இப்னு மாஜால 3986. பதல் அல் இஸ்லாமு கரீபன் வசயூது கரீபா ஃபதூபா லில் குரபா. அப்ப கரீப் என்றால் இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? உம்மத்து எதையெல்லாம் இந்த மார்க்கத்திலே மாற்றிவிட்டதோ அதெல்லாம் சரி செய்யக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ஆடைகளை வைத்தோ அல்லது பேச்சை வைத்தோ முடிவு செய்யப்படுபவர்கள் அல்ல. அவங்களுடைய செயல் என்ன இருக்கு? அவங்களுடைய செயல் உம்மத்து எதையெல்லாம் சீர்குலைத்ததோ அதையெல்லாம் சீர்படுத்தக்கூடியவர்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாக்கலாம், இந்த 1, 2, 3 அல்லது ஏபிசிடி சின்ன சின்ன அட்டையிலேயோ கட்டையிலேயோ ஒட்டி இப்படி கிடக்கும், அதை எடுத்து குழச்சி போட்டுறீங்க. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை வரிசையா அடுக்கி வைக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்லுவீங்க, குலைக்கப்பட்டு கிடந்ததை, கலைக்கப்பட்டு கிடந்ததை சீர் செய்கிறார். இதுதான் இஸ்லாஹ் என்பது. இப்ப அதே போலதான் சுண்ணத்து இல்லாததை சுண்ணத்துன்னு, மார்க்கத்துல இல்லாதத மார்க்கமாக, அல்லது இருக்கிற மார்க்கத்தை குழப்பி வச்சிருக்கிறாங்க முன்ன பின்ன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யார் ஆதாரத்தின் அடிப்படையிலே சீர் செய்கிறார்களோ அவர்கள் கரீப், இவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். சரியா? ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். சரி, அடுத்து 9வது செய்தி, அறியாமை கால மக்களிடத்திலே இருந்த நிலைப்பாட்டில் ஒன்று. என்ன நிலைப்பாடு? சரி காணுவதற்குண்டான நிலைப்பாடு. அதை பத்தி தான் இப்ப நம்ம குறிப்பா படிச்சுக்கிட்டு வரோம். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள்ல ஊறி போச்சு. நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, அதாவது சத்தியவாதிகள்கிட்ட கூட ஜாகிலியத்தினுடைய வாடை வீசும் அளவிற்கு, சத்தியவாதிகள்கிட்ட கூட ஜாகிலியத்தினுடைய வாடை வீசும் அளவிற்கு இந்த ஜாகிலியத்துடைய இந்த காற்று அவ்வளவு வேகமா வீசி இருக்கு. لا حول ولا قوة إلا بالله استغفر الله العظيم لا إله إلا الله அந்த ஜாகிலியத்துடைய நிலைப்பாடு என்னவென்றால், யாரிடத்திலே நல்ல வலிமை இருக்குமோ, பொருளாதார வலிமையோ உடல் வலிமையோ அல்லது சிந்தனை ரீதியாக அறிவு ரீதியாக நல்ல மேன்மக்களாக காணப்படுகிறார்களோ, இவர்கள் ஒன்றை செய்தால் அது சரி, படிக்காத பாமரர்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அது தப்பு. எப்படி? படித்தவர்களும் அதிகார வர்க்கத்தினரும் சமுதாயத்தில் தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவர்களும் ஒன்றை செய்தால் அது சரியாக இருக்கும். சாதாரண பாமர மக்கள், இந்த மேல்தட்டு மக்களிடத்தில் இருக்கின்ற அந்த படிப்பறிவு கல்வி அறிவு படிப்பு கல்வி இல்லாதவர்கள் ஒன்றை செய்தால் அது தவறாகத்தான் இருக்கும். இந்த நிலைப்பாடு இன்னைக்கு, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பொதுவா கீழை நாடுகள், இந்த கீழை நாட்டு மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? இவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருந்தது, ஆனா அந்த கலாச்சாரத்தை இவர்கள் யாராவது பின்பற்றுகிறார்களா? கீழை நாட்டு மக்கள் உடையில் எடுத்துக்கொள்ளுங்கள், உடை முக்கியமான ஒன்று, இருப்பிடங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள், பிறகு வாழ்க்கை கலையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு சொல்றோம், இந்த உடையிலையும் வேற வாழ்க்கை கலாச்சாரத்திலையும். இப்ப முன்னாடி எல்லாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயோ அல்லது கீழே நாடுகள்ல தலைமுடி வச்சிருப்பாங்க, ஒன்னு வச்சா பெருசா வச்சிருப்பாங்க அல்லது கொஞ்சம் வெட்டுவாங்க. இப்ப மேலை நாடுகள் என்ன பழக்கம் வந்துச்சு, சுத்தி சரைச்சுக்கிட்டு நடுவுல ஒரு குடுமி வைக்கிறது அல்லது நடுவுல ஒரு கோடு மாதிரி வைக்கிறது, ஒழுங்கா போட்டுக்கிற பேண்ட கீழே இறக்கி விட்டுக்கிறது அல்லது அதை கிழிச்சு விட்டுக்கிறது, சரியா? இப்ப அந்த கீழே நாட்டு மக்கள் என்னன்னா, இது செய்யறானே, இது சரியா தப்பா, இது அழகா அழகில்லையா, இதையெல்லாம் பார்த்தாங்களா? பார்க்கல. மேலை நாட்டு மக்கள் யாரு? படிப்புல உயர்ந்தவங்க, கலாச்சாரத்தில் உயர்ந்தவங்க, வல்லமை படைத்தவர்கள், சக்தி படைத்தவர்கள், எனவே இவங்க செய்யறது சரியாதான் இருக்கும், நானும் அப்படித்தான் சிறப்பேன், என் பிள்ளைக்கு அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவேன். செய்யறாங்களா இல்லையா? சிந்திச்சு பாக்கிறாங்களா? இது சிந்திச்சு பார்க்க தயார் இல்ல. என்னென்ன கேவலங்கள் இருக்குதோ அத்தனை கேவலங்களையும் அப்படியே அழகா பெருமையா செய்வார். அதுவும் எப்படி? அதுவும் எப்படி ரொம்ப பெருமையா, அவங்களும் அப்படியே ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்களாம். எப்படி இப்படி கிறுக்குத்தனமா போனா பெரிய ஆளாயிட்டாங்களாம். முன்னாடிலாம் அதாவது இந்துக்கள் கூட அவங்களுடைய விடுமுறை நாட்கள்ல தெருக்களுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சட்டை போட்டிருப்பாங்க அல்லது ஒரு நல்ல ஒரு வேஷ்டி கட்டிருப்பாங்க. இப்ப எல்லாம் அரக்கால் தாயிர போட்டு ஜட்டி போட்டு வெளியே வர்றாங்க. நீங்க சிட்டிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சொல்றது உண்மையா இல்லையா? அரக்கால் தாயர் போட்டுக்கிட்டு அரை டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. என்ன இப்ப படிச்சுட்டாங்களா? என்ன செஞ்சிட்டாங்களா? படிச்சுட்டாங்க. சரி படிச்சிட்டீங்கப்பா என்னப்பா, இல்ல ஃபாரின்ல எல்லாம் அப்படித்தான் போறாங்க. எப்படி? வீக்கெண்ட்ஸ்ல மார்க்கெட்டிங் ஷாப்பிங் எல்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி தான் வர்றாங்க. அதே போல பெண்களை பாருங்க, முன்னாடி எல்லாம் அவர்களுடைய ஆடை எப்படி இருந்துச்சு, இப்ப அவர்களுடைய ஆடை எப்படி மாறினுச்சு, அதை விட இது பெட்டர்னால மாறினாங்களா, அதை விட இதுல பாதுகாப்பும் சுத்தமும் அதிகமா இருக்குங்கிறதுல மாறினாங்களா, அல்லது எதனால மாறினாங்க? நம்ம விட பலமும் படிப்பும் மேல்தட்டு மக்கள் இதை செய்யறாங்க, எனவே இதை செஞ்சா சரிதான், இதுதான் சரியானது. இது ஐயாமுல் ஜாகிலிய திட்டத்தில் இருந்த பழக்க வழக்கம். இன்றைக்கு அந்த நோயில யாரும் மாட்டிக்கொண்டார்கள்? இன்னைக்கு பாருங்க, தொழுக வரக்கூடிய மக்கள்ல பாருங்க எத்தனை மக்கள், அவ்வளவு இல்லா பில்லா. அவருக்கு பின்னாடி நீங்க தொழுதீங்கன்னா உங்க தொழுக பாத்தியில போதும். அவருக்கு பின்னாடி நம்ம தொழுதா நம்ம தொழுக பாத்திலா போயிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது. அதே போல பள்ளிக்குள்ளார வந்தாதான் இவர் முஸ்லீமா காஃபிரான்னு தெரிஞ்சுக்க முடியும். வெளியில போய் சென்று விட்டா துரித்தறிவிக்கக்கூடிய எந்த அடையாளமும் அவர்களிடத்தில் இருப்பது கிடையாது. அப்ப இதையெல்லாம் இவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? இதை விட அது சிறந்ததுக்காக வேண்டிய செய்யறாங்க. இவங்க ஆராய்ந்து பார்த்து தெளிவானவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதான் பெட்டர் என்று இல்ல. எதுக்காக வேண்டி செய்யறாங்க? வலிமை உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள், மேல்தட்டு மக்கள் என்று இவர்கள் எண்ணக்கூடியவர்கள் அதை செய்யறாங்க, அதனால இது சரி. லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். சூரத்துல் அஹ்காஃபுடைய 34 இருந்து 66 வரை உள்ள வசனங்கள் இதைத்தான் நமக்கு சொல்கிறது. அதுபோன்று சூரத்துல் அன்னாமுடைய 19-20 வரை உள்ள வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 146-147 வரை உள்ள வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய 145 வசனம். சரியா, அடுத்து போகும். அதுபோன்று 10வது செய்தி, இந்த ஜாஹிலியா மக்களிடத்தில் இருந்த அளவுகோல்களில் ஒன்று, சத்தியத்தை அளப்பதற்குண்டான நிலைப்பாடு அளவுகோல்களிலே ஒன்று. யாரிடத்தில் துன்யா அதிகமாக இருக்குமோ, காசு பணம் அதிகமாக இருக்குமோ, வசதி அதிகமாக இருக்குமோ, அவர் அல்லாஹ்விற்கு வேண்டியவராக இருப்பார், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், எனவே அவர் செய்வதெல்லாம் சரிதான். அதாவது அல்லாஹ்வுடைய முகப்பத்திற்கு துன்யாவை அளவுகோலாக வைத்தார்கள். அவர் செய்யறது சரிங்கிறதுனாலதான் அல்லாஹ் அவருக்கு நிறைய காசு பணத்தை கொடுத்திருக்கிறான். எப்படி அவர் செய்வது சரி என்பதனால்தானே அல்லாஹ் அவருக்கு அதிகமான காசு பணத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப ஏழைகளாக இருப்பவர்கள் எல்லாம் இவங்களெல்லாம் அல்லாஹ்வால கைவிடப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவர்கள். அப்ப சத்தியத்தை அளப்பதற்கு செல்வந்தர்களை அளவுகோலாக வைத்தார்கள், சத்தியத்தை மறுப்பதற்கு ஏழைகளை அளவுகோலாக வைத்தார்கள், செல்வத்தை அல்லாஹ்வின் அன்புக்கு அளவுகோலாக வைத்தார்கள், வறுமையை அல்லாஹ்வின் வெறுப்புக்கு அளவுகோலாக வைத்தார்கள். புரியுதா? இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நபிக்கு மிக தெளிவாக விளக்கினான். சூரா சபாவுடைய 34-39 வரை உள்ள வசனங்கள், சூரா கசஸுடைய 46-50 வரை உள்ள வசனங்கள், சூரா ஜுஹ்ருஃபுடைய 33 வசனங்கள். அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், அதாவது இந்த மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக மாறிவிடுவார்கள் என்று இல்லாமல் இருக்குமேயானால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்கு தங்க வீடுகளையும் அந்த வீடுகளிலே வெள்ளி ஏணிகளையும் நாம் ஆக்கியிருப்போம். அதாவது இப்படி காசு பணம் கொடுக்கப்படுறதுதான் சத்தியத்துக்கும் இறை அன்புக்கும் அளவுகோல் என்று நினைத்து மக்கள் எல்லாம் குஃப்ருல போயிடுவாங்க என்ற நிலைமையினாலதான் நம்ம இந்த காசு பணத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்கிறோம், அவர்களையும் ஏழைகளை வச்சிருக்கிறோம், இவர்களையும் ஏழைகளை வச்சிருக்கிறோம். இல்லைன்னா பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? காசு பணம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் இறை அன்புக்கு ஆளானவர்கள். இதை நம்ம காலத்திலையும் பாக்குறோம். நான் செய்யறது தப்பா இருந்தா அல்லாஹ் என்னை தண்டிச்சிருப்பான்ல, அல்லாஹ் என்ன இந்த வசதியான நிலைமையில வச்சிருக்க மாட்டான்ல. எப்படி சொல்கிறார்கள்? தங்களுடைய வசதியான நிலைமையை தாங்கள் செய்கிற செயலுக்கு ஆதாரமாக ஆக்குகிறார்கள். இது பல வகையில இந்த பக்கமும் பாதிப்பு ஏற்படுத்துறது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம தொழுது விட்டுக்கிறோம், தௌஹீத இவ்வளவு பேண்றோம், நம்மள்கிட்ட காசு பணம் வரமாட்டேங்குது, அவன் ஷிர்க் பண்றான், மௌலூது ஓதுறான், மீலாதுகளா கொண்டாடுறான், அவன் காசுக்கு மேல காசு, பணத்துக்கு மேல பணமா அழிக்கிட்டு போறானே. பாருங்க, பலவீனமான ஈமான் உள்ளவர்களிடத்திலே இந்த நிலைமை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே செல்வம் அதிகமாக இருப்பது அல்லாஹ்வின் விருப்புக்கு அடையாளம் அல்ல, வறுமையில் இருப்பது அல்லாஹ்வின் வெறுப்புக்கு அடையாளம் அல்ல.
சின்னான் மட்டும்தான் சொன்னீங்கன்னா அவர் சின்னத்தை
எல்லாமே உண்மை. சுன்னா என்பது குர்ஆனையும் உள்ளடக்கியதுதான். இப்ப சுன்னத் என்று சொன்னீங்கன்னா, அஹ்லு சுன்னா என்று சொன்னீங்கன்னா குர்ஆனும் வந்துடும். அதே போல எங்க கிதாப் என்று குர்ஆன் என்ற வார்த்தை இல்லாம கிதாப் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது, அங்க சுன்னாவும் வந்துடும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களில் இருந்து எதை நீங்கள் உயிர்ப்பித்தாலும் சரி, அது இறை வழிபாடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், சமூக சீர்திருத்தம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அல்லது ஒழுக்க ரீதியான சீர்திருத்தமாக இருந்தாலும், அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய உரிமையை தேடிக் கொடுக்கின்ற ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும், அனைத்து விதமான சீர்திருத்தமும் வரவேற்கப்பட வேண்டியது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே இரு கருத்து இல்லை. ஆனால் மறுக்கப்படுவது எதை என்றால், இந்த ஒரு செயல்பாட்டை செய்கிறோம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை மீறி அல்லது மார்க்கத்தை புறந்தள்ளி அல்லது மார்க்க சட்டங்களை உடைத்துவிட்டு அதை தேடுவது, இதைத்தான் அறிஞர்கள் மறுக்கிறார்கள், மறுப்பார்கள். மார்க்க சட்டங்களை பேணுவதோடு, மார்க்க ஒழுக்கங்களை பேணுவதோடு அந்த உரிமைகளை தேடுவதோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதையோ மார்க்கம் தடுக்கவில்லை. அப்படி எந்த அறிஞர்களும் அது தவறு என்று சொன்னதில்லை. இப்ப உதாரணத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேரணி குரல் கொடுப்போம், அது இட ஒதுக்கீடு கேட்கிறதோ அல்லது ஏதோ ஒன்று என்று ஒரு பேரணி ஆரம்பிக்கிறீங்க, லொஹர் தொழுகையில ஆரம்பிக்கிறீங்க. கலந்து கொண்டவர்கள் தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை தொழுதார்களா, அதை பத்திலாம் நாங்க கேட்க மாட்டோம், அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். எப்படி முஸ்லிம்களை ஓரிடத்திலே ஒன்றிணைக்கிறீர்கள், ஆனால் அவர்களுடைய தொழுகைக்கு பற்றி நீங்கள் அக்கறை கொள்வது கிடையாது. இங்க இருந்து பேரணியா போறீங்க, போகும்போது உள்ளூர்காரங்க இருக்காங்க, வெளியூர்காரங்க இருக்காங்க, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, இத்தனை தொழுகைகளும் பாடுபடுத்தப்படுகின்றன. முஸ்லிம்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு பெரிய கூட்டம் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது, அவர்கள் தொழுதார்களா தொழுகவில்லையா என்ற எந்த விதமான ஒரு உணர்வுமே அங்கே காணப்படுவதில்லை. இப்படி அல்லாஹுவின் முதல் கடமையாகி இந்த தொழுகையை பாடுபடுத்தி உரிமையை கேட்பது, இதைத்தான் கண்டிக்கப்படும். அதே போல உதாரணத்துக்கு ஒரு கூட்டம் நாங்க உரிமையை மீட்க போறோம்னு சொல்லி ஒரு 2500 கிலோமீட்டர் இங்க இருந்து பயணம் செஞ்சு போறாங்க. அவர்கள் பயணம் செய்து போய் அங்க பேரணி நடத்தினதை மார்க்க அறிஞர்கள் தவறு என்றோ குற்றம் என்று சொன்னார்களா? இங்கிருந்து இவர்கள் அதாவது கூட்டமாக இவ்வளவு தூரம் பயணம் செய்து செல்கிறார்களே, இந்த பயணத்திலே சென்றவர்களில் பெரும்பாலானவர்கள் தொழவே இல்லை. அவர்களிடத்திலே குடியிருந்தது, அவர்களிடத்திலே சூதாட்டம் இருந்தது. புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழ்படுத்திவிட்டு அது மட்டுமல்லாமல் பெரும்பாவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவற்றையெல்லாம் கண்டிக்காமல் இப்படி உரிமை மீட்பு பேரணி, இடஒதுக்கீடு பேரணி என்று முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளை கூட்டி கலைத்து விடுவது, இது சீர்திருத்த பணியா? அது நீங்க சிந்திச்சு பார்க்கணும். புரியுதா? மற்றபடி சமுதாய சீர்திருத்த பணிகளில் எந்த பணிகளையும் மார்க்க அறிஞர்கள் குறை சொல்வதில்லை. அந்த பணிகள் என்ற பெயரில் தௌஹீத் அடிபடும் போது, வணக்க அடிப்படை வணக்க வழிபாடுகள் அடிபடும் போது அது தவறு என்று சொல்வார். அதற்குண்டான ஒரு பொது ஏற்பாடு இருக்கணும்ல, அந்த ஏற்பாடு இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? தலைமையிலிருந்து கடைசி மக்கள் வரைக்கும் தொழுகைக்குண்டான முக்கியத்துவம் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு கூட்டமா இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம், இப்ப தொழுகை நேரம் வந்தவுடன் நான் முதல்ல தொழுகைக்குன்னு தயாராக எந்திரிக்கணும். அப்பதான் எனக்கு பின்னாடி உள்ள நீங்க என்ன செய்வீங்க, நீங்களும் தொழுகைக்குன்னு தயாராகுவீங்க. இப்ப என்ன நீங்க பின்பற்றி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இப்ப நான் தொழுகையுடைய நேரத்தில் தொழுகைக்கு தயாராக எந்திரிக்கலன்னு சொன்னா நீங்க எப்படி எந்திரிப்பீங்க? அதான் நடக்கும். புரியுதா அப்துல் ரஹ்மான்? அப்ப பத்தாவது விஷயம் என்ன சொன்னோம்? திரும்ப ஒரு தடவை வருவோம். முதல் விஷயம் என்ன சொன்னோம்? ஒரு ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டான், நான் குறிப்பா கேட்க மாட்டேன். நீ முதல்ல யார் சொல்ற? சரி ஓகே. வெரி குட் மாஷா. ரெண்டாவது
பரவலாக பேசப்படுறது இதுதான், நிறைய பேர் வந்து இதான் சொல்லி சொல்லிருக்காங்க. அதனால ஆதாரம் இது போதுமே, எல்லாரையும் பெரிய கூட்டம் இதை ஃபாலோ பண்ணுங்க.
அப்ப சுருக்கமா சொல்ல போனா அதிகமான எண்ணிக்கையை ஆதாரமா கட்டுறது. ஓகே, அப்பதான் என்ன ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசப்படுது. ஆமா, ரெண்டு. அப்புறம் மூன்றாவது செல்வம் உள்ளவர்கள் சொல்றதையும் படித்தவர்கள் சொல்றத சரிகாண்டது, பாமரர்கள் சொல்றதெல்லாம் தப்பு சொல்றது. மூன்றாவது நான்காவது யார் சொல்லுவா? அவங்க சொன்னது அதுக்கு விளக்கம் தான் வந்து மேல்நாட்டு மக்களை பத்தி சொன்னீர். நான்காவது தத்லீர், யார் எதை சொன்னாலும் அப்படியே ஆதாரம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது. அஞ்சாயிருச்சா? ஆறு, முன்னோர்களை ஆதாரமாக காட்டுறது. ஏழு, பாவிகள் அது வந்துடும் முன்னாடி உள்ளது வந்துடும். பாவிகள், பாதிரிகள், குருமார்களை ஆதாரம் காட்டி வந்து பின்பற்றுறது. ஒரு விஷயம் புதுசா இருந்தா அதை மறுத்திட வேண்டியது, பழசா இருந்துச்சுன்னா, பல தடவை கேள்விப்பட்டதா இருந்துச்சுன்னா அது சரிதான் என்று நம்புறது. எட்டாச்சு. ஒன்பது, இங்க படிச்ச பாடத்தில் இருந்து. ஒன்பதாவது கரு சொல்லது, அதிகமானவர்கள் செஞ்சா சரி என்று சொல்றது, குறைவானவர்கள் செஞ்சா அது தப்புன்னு சொல்லிடுறது. பத்தாவது காசு பணம் அதிகமா இருந்தா அவர் வந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரா தான் இருப்பாரு. ஏழையா இருந்தா இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் அல்ல. செல்வத்தை அல்லாஹ்வின் முஹப்பத்துக்கு காரணமாகவும், வறுமையை வெறுப்புக்கு காரணமாகவும் பாக்குற. இந்த பத்து போது இத நல்ல முறையில் தெரிஞ்சுப்போம். மனையும் ஒரு துணைக்கு நேரம் பத்து விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அதன்படி சரியான முறையில் புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்து சொல்லுங்க.